Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير وقال النبي عليه الصلاة والسلام إنكم ستدعون يوم القيامة بأسمائكم وبأسماء آبائكم فأحسنوا أسماءكم صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் உலகத்தில் எத்தனையோ அருட்கொடைகளை, பாக்கியங்களை, நியமத்துகளை தந்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு நியமத்துகளும் உலகத்தில் எங்களால் விலை மதிக்க முடியாத பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நமக்கு அல்லாஹ்வால தரப்பட்டிருக்கக்கூடிய ஈமானுடைய செல்வம், அதற்கு எங்களால விலை சொல்லவே முடியாது. நாங்கள் முஸ்லிம்களாக, நாங்கள் மூமினின்களாக இருக்கிறோம். அந்த ஈமானுடைய செல்வம் தான் உலகத்திலுள்ள செல்வங்களில் ஆக பெருமதி வாய்ந்த செல்வம். அதோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் உலகத்துல எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், சுகத்தை தந்திருக்கிறான். நம்முடைய அங்க அவயவங்கள், உறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தியாக நல்ல அழகான தோற்றங்களை, அறிவு ஆற்றல்களை, திறமைகளை தந்திருக்கிறான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த எண்ணற்ற நியமத்துகள், இதை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி எங்களால் முடிக்கவே முடியாது. இவைகள் ஒவ்வொன்றும் பல கோடான கோடி பணம் கொடுத்தாலும் பணத்தால சாதிக்க முடியாத பாக்கியங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த ஒவ்வொரு பாக்கியங்களை பற்றி கயாம நாள்ல அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடத்திலையும் கேட்பான். நம்முடைய கேள்வியாக இருக்கலாம், நம்முடைய பார்வையாக இருக்கலாம், நம்முடைய சிந்தன சக்தியாக இருக்கலாம். இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாம நாள்ல அல்லாஹ் கேட்பதாக குர்ஆன்ல கூறுகின்றான். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக கேள்வியாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாம நாள்ல நீங்க அல்லாஹிடத்துல கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். பெரிய நியமத்துகள் பாக்கியங்கள் அல்ல, சின்ன நியமத்துகளாக இருந்தாலும் சரி, அதை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கயாம நாள்ல கேட்பான். குர்ஆன்ல வருகின்றது, சும்மா லதுஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஒவ்வொரு நியமத்தை பற்றியும் நீங்க கயாமனால அல்லாஹிடத்துல பதில் சொல்ல வேண்டி வரும். இந்த ஆயத்திற்கு கீழான ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நீங்க கடும் தாகத்துல கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிக்கிறீங்க, அந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். கடும் வெயில ஒரு மரத்துக்கு கீழான நிழல் பெறுகின்றீர்கள், அந்த நிழலை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். நீங்க உங்களோட காலில் சூடேறாமல் இருப்பதற்காக வேண்டி செருப்பு அணுகின்றீர்கள், அந்த செருப்பை பற்றியும் அல்லாஹ் கயாமனால கேட்பான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மாற்று மத சகோதரர்கள் மாதிரி நாங்கள் எப்படியும் வாழலாம், எப்படியும் மரணித்து விடலாம், அல்லாஹ்ரத்துல சமாளித்து கொள்ளலாம் என்று எங்களால இருக்க முடியாது. உலகத்துல நாங்க வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை நடை உடை பாவனை அசைவுகள் செயல்கள் இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நமக்கு அல்லாஹால தரப்பட்ட ஒவ்வொரு பாக்கியங்களை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அதற்கு நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டி வரும். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அருட்கொடைகளில் ஞாபகத்துகளில் பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்றால் அது குழந்தை செல்வம். உலகத்துல சில விஷயங்களை வேணுமெண்டா பணத்தால சாதிக்கலாம், ஆட்சியால சாதிக்கலாம், அதிகாரங்களால சாதிக்கலாம், ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் இருக்கதே, இதை யாரும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் மல்டி மில்லியனராக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பாக்கியத்தை பணத்தால் அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆட்சியால பெற்றுக்கொள்ள முடியாது, அதிகாரங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மாத்திரம் வைத்திருக்கின்றான். அது யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம், முழு உலகத்துடைய அதிபதியாக தலைவராக மன்னராக இருந்தாலும் சரி, அவர் நினைத்து ஒரு குழந்தையை அவருடைய மனைவி பெற்றெடுக்க முடியாது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ப், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ப், யக்லுகு மா யஷா يَهَبُ لِمَنْ يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ وَانَتُّدِيَ فُومِيُّدِيَ آتْشَ أَذِهَارًا اللَّهُ لِيَ كَيِّلَ يَخُلُكُ مَا يَشَاءُ அவன் நாடக்கூடியவைகளை உலகத்தில் படைப்பான். அதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அவன் நாடக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான், அவன் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுப்பான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என இரண்டர கலந்து கொடுப்பான், அவன் நாடியவர்களை மலடர்களாக ஆக்கி விடுவான். இதுல தாய்மார்கள் சகோதரிகள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க ஞாபகத்தில் வைக்கணும். சிலர்கள் திருமணம் முடித்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த குழந்தை இல்லாத தாய் பெரிய கவலையில இருப்பாங்க. ஆனால் சில பெண்மணிகள் கேட்கிற அந்த கேள்வியை கொண்டு அவளுடைய கவலை இன்னும் அதிகமாகிவிடும். என்ன இன்னும் பிள்ளை இல்லையா, இன்னும் என்ன குழந்தை இல்லையா? குழந்தை எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அல்லாஹ்வே கூறுகின்றான், குழந்தையை கொடுப்பது நாங்க நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்போம். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே ஆண் குழந்தைகள், நாங்க நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுப்போம். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே பெண் குழந்தைகள், நாம் நாடியவர்களுக்கு ஆண் பெண் என இரண்டர கலந்து கொடுப்போம். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள். வேஜாலு மையேஷாவு அக்கைமா, நாடக்கூடியவர்களை அல்லாஹ் மலடர்களாக ஆக்கி விடுவான். நபிமார்களில் கூட அதர ஒரு சில நபிமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால குழந்தைகள் இது ஒரு அமானிதம். இந்த குழந்தைகள் உலகத்துல வந்து சேருவதற்கு நம்முடைய முழு கட்டுப்பாடும் இல்லை, ஏதோ நம்முடைய சிறிய ஒரு முயற்சி, மற்ற அனைத்தும் அது அல்லாஹ் அவனுடைய வல்லமையால குதிரத்தால சக்தியால தான் இந்த குழந்தைகளை உண்டு பண்ணுகின்றான். நாங்க உலகத்துல நாங்க பார்க்கலாம், நாங்க கொண்டு போய் விதையை வீசுகின்றோம், விதையை தூவுகின்றோம், அந்த விதையை முளைக்க செய்வது யாரு? அந்த கொட்டைகளையும் விதைகளையும் பிளக்கக்கூடியவன் யாரு? அந்த விதைக்கக்கூடிய பகுதியை மேலே கொண்டு வரக்கூடியவன் யாரு? அப்புறம் மாற்றும் நூன், நீங்க வெறும் இந்திரிய துளியா தான் இருந்தீங்க, அதை குழந்தையுடைய வடிவத்தில் படிக்கிறது நீங்கள் ஆண்டது நாங்கள் ஆண்டு கேட்குகின்றான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, வெறும் ஒரு ஆண் பெண்ணுடைய ஒரு கணவன் மனைவியுடைய முயற்சியை கொண்டு மட்டுமல்ல குழந்தை, ஏதோ ஒரு சின்ன பெர்சன்டேஜ்ல ஆண் பெண்ணுடைய முயற்சிகள் இருந்தாலும் இதுல அல்லாஹுடைய எத்தனையோ வகையான குதிரத்தைகள் சேர்ந்திருக்கின்றது. அதனால அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு அருள், ஒரு பாக்கியம், ஒரு செல்வம் தான் குழந்தை பாக்கியம். அதனால அந்த குழந்தைகளுடைய விடயத்துல நாங்க ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த குழந்தைகளுடைய அமானித தன்மையை பத்தி கயாமத் நாள்ல அல்லாஹ் கேட்பான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அநேகமானவர்கள் நினைக்கிறாங்க நம்முடைய குழந்தைகள் அவர்களை நல்லா படிக்க வைக்கணும், அவர்கள் கேட்கறத வாங்கி கொடுத்துடணும், அவர்களுக்கு நல்ல உடுப்பு கொடுத்துடணும், அவர்கள் பருவ வயது அடைந்து விட்டார்கள் என்றால் நாங்கள் திருமணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா எங்களோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துல வழிகாட்டப்பட்டதை போன்று வேற எந்த மார்க்கத்திலையும் இந்த அளவுக்கு ஆழமாக டீப்பாக வழிகாட்டப்படல. ஒரு குழந்தை பிறந்தது முதல் இறக்குகின்ற வரைக்கும் அந்த குழந்தையுடைய இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு என்னென்ன ஏற்படுகின்றனவோ அவைகள் ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய ஷரியாவுல இஸ்லாமிய மார்க்கத்துல வழிகாட்டுதல் காட்டி தரப்பட்டிருக்குது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, காட்டி தரப்பட்டதோடு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செயல் ரீதியாக செய்து காட்டினாங்க. நபி அவர்களுக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் சின்ன சின்ன வயதில் இறந்துட்டாங்க. அவர்களுக்கும் நாலு பெண் குழந்தைகள் மாஷா அல்லாஹ் அவர்கள் பெரியவர்களாகி திருமணம் முடித்து அல்லாஹுடைய ஏற்பாட்டு நபியுடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே மூணு பெண் குழந்தைகளும் இறந்து விட்டாங்க. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மாத்திரம் உலகத்துல வாழ்ந்து அவர்களும் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஒரு ஆறு மாதத்தில் இறந்து விடுகின்றார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த குழந்தைகளுடைய விடயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே சொல்லாமல் விடல. முதலாவது ஒரு ஆளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னா நபி அவர்கள் அந்த குழந்தை கிடைத்த பெற்றோர், அந்த தாய் அல்லது தந்தைக்கு அவர்களுக்கு நாங்க வாழ்த்து சொல்லலாம். இந்த பெரிய பாக்கியம் இன்று குழந்தை இல்லாதவர்கள்ட்ட நாங்க போய் கேட்டோம் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் படுற பாடு, அதற்காக வேண்டி அவங்க செலவழிச்ச பணம், அதற்காக வேண்டி அவர்கள் கொடுத்த சதகாக்கள், அதற்காக வேண்டி அவங்க கேட்ட துஆக்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்ட்ட கேட்டா தெரியும் ஒரே ஒரு குழந்தைக்காக வேண்டி நாங்க எவ்வளவு செலவழித்தோம் என்று சொல்லி. அதனால இது பெரிய ஒரு பாக்கியம். அதனால யாருக்காவது குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னா அவருக்கு நாங்க ஒரு வாழ்த்து சொல்லலாம். குர்ஆன்ல அல்லாஹ் பல நபிமார்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறான். ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வாழ்த்து கூறுகின்றான். நாங்க உங்களுக்கு ஹதரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இன்னான் பஷ்ருக பி குலாம் இஸ்முஹு யஹ்யா, நாங்க உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நன்மாராயமாக கூறுகின்றோம், அந்த குழந்தைக்கு நாமே யஹ்யா என்று பெயர் வைத்து விட்டோம். ஹதரத் யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெயர் வைக்குகின்றான். பெயர் வைத்ததே இல்ல அந்த ஆண் குழந்தையை தந்து அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயரையும் வைத்து அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு நாங்கள் நன்மாராயம் கூறுகின்றோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி வருகின்றது, வபஷரனாஹு பிஇஸ்ஹாக் வமி வராஇ இஸ்ஹாக் யாகூப், இப்ராஹிம் உங்களுக்கு நாங்க இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை நன்மாராயமாக தருகின்றோம். அந்த இஸ்ஹாக்கு பின்னாலே யாகூப் என்றும் ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்குகின்றார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக யாருக்காவது குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னா பாரகல்லாஹு லக அல்லது பாரகல்லாஹு ஃபில் மௌஹூபி லக, உங்களுக்கு ஹிபத்தாக தரப்பட்ட அந்த குழந்தையுடைய விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக. ஆனா இன்று ஒரு கவலையான விடயம் நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்னண்டா, எதற்கு வாழ்த்து சொல்லணுமோ அதற்கு வாழ்த்து இல்ல, எதற்கு வாழ்த்து இல்லையோ அதற்கு நாங்க வாழ்த்து சொல்றது. உதாரணமா முந்தைய ஒரு காலத்தில் எங்களோட நாட்டு இருந்துச்சு, உதாரணமா ஜனவரி ஃபெஸ்ட்ண்டா அதற்கெல்லாம் என்ன செய்வாங்க, நியூ இயர் என்று சொல்லி வாழ்த்து கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ் சமீப காலத்துல உழைப்புகள் முயற்சிகள் நடந்து எங்களோட புதிய வருடம் முஹர்ரம், எங்களோட புதிய வருடம் முஹர்ரத்தில் இதுதான் ஆரம்பிக்குது, ஜனவரி ஃபெஸ்ட் எங்களது இல்ல, இப்ப புதிய வருடத்துக்கு அதுல வாழ்த்து எல்லாரும் எஸ்எம்எஸ் அனுப்புறது, ரமதான் வந்தா எல்லாரும் அதற்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்த்துக்கும் இஸ்லாத்துல வரையறை தரப்பட்டிருக்கு. எதற்கு வாழ்த்து சொல்லணும், எதற்கு வாழ்த்து செய்தி இல்ல. திருமணம் முடிச்சா வாழ்த்து செய்தி, அந்த திருமணம் முடித்த கணவன் மனைவி அந்த கணவனுக்கு பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக உஜமா பைனகுமா ஃபி கைர், இது அந்த கணவனுக்கு வாழ்த்து சொல்வது. குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்ன அந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்து சொல்வது, இது ஷரியாவுல இஸ்லாத்துல உள்ளது. இன்னும் எங்களுடைய சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, சில நேரங்கள் இஸ்லாத்தில் இல்லாத நேரங்களிலே நாங்கள் வாழ்த்து செய்திகளை சொல்வோம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, எந்த அளவு எது ஷரியாவுல எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் செய்து கொள்வது ஆக சிறந்து. ஒரு குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தையுடைய வலது காதல பாங்கு, அந்த குழந்தையுடைய இடது காதல இக்காமத், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு கிடைத்த நேரத்தில் அஸ்ஸன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ உதுனில் ஹசன், ஹசனுடைய காதல நபி அவர்கள் பாங்கு சொன்னாங்க. ஒரு ரிவாயத் ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு ரிவாயத், நபி அவர்கள் இடது காதல இக்காமத் சொன்னார்கள் என்றும் ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஏன் வலது காதல பாங்கு இடது காதல இக்காமத் ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், இந்த புள்ள உலகத்திற்கு இப்பதான் வந்திருக்குது. வந்தவுடன் முதலாவது காதால கேட்கிறது அல்லாஹ்வை பத்தி கேட்கும். உலகத்துல வேறு யாருடைய பெயர், வேறு எவருடைய பெயர், எந்த பொருளுடைய பெயருக்கு முன்னால இந்த குழந்தை இந்த துனியாவுக்கு இப்ப தான் வந்திருக்குது வாழ்வதற்கு. அதனால் இந்த குழந்தையுடைய காதல முதலாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நான்கு சரவ பாங்கல. அல்லாஹுதான் மகா பெரியவன். உலகத்தில் உள்ள எல்லாமே சிறியது, வானமும் சிறியது, பூமியும் சிறியது, அதாவது நிலமும் சிறியது, காற்றும் சிறியது, மலையும் சிறியது, நெருப்பும் சிறியது, ஆக பெரிய நான்கு சக்திகள் இருக்குது, அந்த நான்குமே சிறியது, அல்லாஹ்தான் பெரியவன். அதனால முதலாவது அந்த பிள்ளையுடைய காதல பாங்கு சொல்வது மிக முக்கியமான ஒரு சொன்னான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரி தஹ்னீக் என்று ஒன்று இருக்குது. தஹ்னீக், ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிள்ளையுடைய வாயில யாராவது ஒரு நல்ல மனிதருடைய உமிழ்நீர் அந்த குழந்தையுடைய உமிழ்நீருடன் கலப்பதும் சுன்னத். உங்களுக்கு தெரியும், சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் திருமணம் முடித்திருந்தாங்க. ஹதரத் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயதிலேயே, அதாவது திருமணம் முடித்த அந்த ஆரம்ப காலத்துல மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க. அந்த மாலிக்கு கிடைச்ச புள்ளத்தான் அனஸ் இப்னு மாலிக்னு நாங்க கூறுகின்றோம். அந்த நேரத்தில் ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா உறுதியாக இருந்தாங்க, நான் என்னுடைய பிள்ளைய வளர்க்கணும், அனஸ வளர்க்கணும், அதனால நான் இரண்டாவது மறுமணம் திருமணம் இப்போக்கு நான் முடிக்கவே மாட்டேன். பலர்கள் வந்து கேட்டாங்க, ஆனா நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா உறுதியாக இருந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, என்ன என்னுடைய மகன் தான் திருமணம் முடிச்சு வைக்கணும், அப்படின்னா என்னுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் பெரியவராகணும், அவர் தான் திருமணம் முடிக்கணும் என்று இந்த உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் பொறுமையோடு இருந்து இது போன்ற ஒரு புள்ள ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை வளர்த்து பத்து வயதானதற்கு பின்னால நபீரத்துல வந்து கொடுக்கறாங்க, யார சூழல்லா உங்களுடைய ஹிதுமத்துக்கு என்னுடைய அனசை நீங்க வச்சுக்கோங்க. ஹதரத் அனசரதி அல்லான்னு சொல்வார்கள், நான் ரசூலுல்லாட்ட பத்து வருஷமா ஹிதுமத் செஞ்சேன், ஊழியம் செஞ்சேன், இது எங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு முன்மாதிரி. ஹதரத் அனசரதி அல்லான்னு சொல்வார்கள், நான் பத்து வருடம் நபீரத்துல ஊழியம் செய்தேன், ஒரே ஒரு நாள் கூட நபி அவர்கள் லிம பாழ்த்த, ஏன் அனஸ் இதை செஞ்சீங்க அல்லது ஏன் இதை நீங்க செய்யல, ஒரே ஒரு தடவை கூட பத்து வருஷத்தில் இடத்துல கேட்டதே இல்லை. அந்த அளவுக்கு நபி அவர்கள் என்னுடன் அன்பாக பண்பாக இரக்கமாக பழகினாங்க. ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் பெரியவராகி கொண்டு வராரு. இப்பொழுது அபூ தல்ஹா வந்து ஹதரத் உம்மு சுலைம பெண் கேட்டாங்க. ஹதரத் உம்மு சுலைம ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உமிதுலுகல்லா துரத், உங்களை மாதிரியான ஒரு ஆளை திருப்பி அனுப்பலாத, நீங்க வந்து என்ன பெண் கேட்கிறீங்க, உங்களை மாதிரியான ஒரு ஆளை நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி திருப்பி அனுப்பலாது, ஆனா உங்களுக்கும் எனக்கு மத்தியில திருமணம் முடிக்கல, நீங்க காஃபிர் நான் முஸ்லீம், நீங்க ஷிருக்குல நான் ஈமான்ல இருக்கிறேன், அதனால உங்களை என்னால திருமணம் முடிக்கலாம். அந்த நேரத்திலே பாருங்க, ஹதரத் உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா எவ்வளவு உறுதியோடு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா கிட்ட சொன்னாங்க, அபூ தல்ஹா நீங்க மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நான் உங்களை திருமணம் முடிப்பதற்கும் தயார், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே என்னுடைய திருமண மகராக ஆக்கிக் கொள்ளவும் நான் தயார். உலகத்துல ஹதரத் உம்மு சுலைமுக்கு இந்த வார்த்தைக்கு நிகராக நான் நினைக்க மாட்டேன், வேறு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. பின்னால ஹதரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே தன்னுடைய மகராக ஆக்கி ஹதரத் அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. கணவன் கூட இல்ல, வசதியும் இல்ல, தன்னுடைய மகன் நபீரத்துல சாத்தியமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பணத்துக்குரிய சேவை, சில வேளையில் இவர்கள் எவ்வளவு மகர் கேட்டாலும் அவர் கொடுக்க தயார். ஆனா இந்த பெண்மணியுடைய உறுதியை பாருங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் அதையே மகராக ஆக்கிக் கொள்கின்றேன். அதே மாதிரி திருமணம் நடக்குது, அந்த தம்பதியினர்களுக்கு ஒரு புள்ள கிடைக்குது. அந்த புள்ளைய நேரா நபியிடத்துல கொண்டு போறாங்க, நபியுடைய மடியில கொண்டு போய் வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்தப்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து அதை நல்லா கசக்கி அதை சப்பி அந்த ஈத்தப்பழத்துடைய அந்த இனிப்பை ஹதரத் அந்த குழந்தையுடைய வாயில வச்சுட்டு நபி அவர்களே அந்த புள்ளைக்கு அப்துல்லான்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்களே தன்னுடைய வாயில ஈத்தப்பழத்தை வைத்து அதை நல்ல முறையில சவச்சு அதில் உள்ள அந்த இனிப்ப அந்த குழந்தையுடைய வாயில வைத்து விட்டு அப்துல்லான்னு பெயர் வைக்கிறாங்க. இதுக்குத்தான் நாங்க சொல்றது தஹ்னீக். தஹ்னீக்ண்டா யாராவது ஒரு நல்ல மனிதருடைய உமிழ்நீர் அந்த குழந்தை கிடைத்தவுடன் அந்த குழந்தையுடைய உமிழ்நீருடன் கலப்பது. ஆண்கள்லையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, பெண்மணிகள்லையும் இருக்கிறாங்க. அதனால் ஆண்களை கொண்டுதான் செய்யணும் இல்ல, சில நேரங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல அல்லது சில இடங்கள்ல அங்க சரியான ஒரு தக்குவாதாரியான ஒரு ஆணைகளை கிடைக்கல. பெண்மணிகள்ல மாஷா அல்லாஹ் மூத்த பெண்மணிகள் இருக்கிறாங்க, நல்ல அல்லாஹ்வை பயந்த பெண்மணிகள் இருக்கிறாங்க, தேடுதலான பெண்மணிகள் இருக்கிறாங்க. அவர்களும் தாராளம் என்ன செய்யலாம், தஹ்னீக் செய்யலாம். நபி அவர்கள் தஹ்னீக் செய்த பரக்கத் இந்த அப்துல்லா என்பவர், இந்த அப்துல்லா என்பவர் பெரியவராகி அவருக்கு 9 ஆண் குழந்தைகள். இந்த 9 ஆண் குழந்தைகளும் பின்னொரு காலத்துல ஹாஃபிஸ்களாக மாறி இருக்கிறாங்க. ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு கிதுமத் செய்தாங்க. அப்ப நபி அவர்கள் ஹதரத் அனஸுக்கு விசேஷமா துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வவலதிஹி, யா அல்லாஹ் இவருடைய பணத்திலேயும் செல்வத்திலேயும் குழந்தையிலேயும் நீ பரக்கத் செய்வாயாக. அந்த நபியுடைய துஆவுடைய பரக்கத் எல்லோருடைய தோட்டத்திலேயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் காய் காய்க்கும். ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோட்டத்தில் மட்டும் வருடத்தில் 2 முறை காய் காய்க்கும். ஹதரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தைகள் 100 அதிகமான குழந்தைகள் கிதாபுகள்ல வருது. சில பேர் அவங்க தவாப் செய்வாங்க, அவர்களோடு சேர்ந்து 70 புள்ளைகள் அவங்களோட சேர்ந்து தவாப் செய்வாங்களாம். அவர்களே கூறுகின்றார்கள், நான் என்னுடைய கையால 100 அதிகமான குழந்தைகள் இறந்து அடக்கி இருக்கிறேன் என்று சொல்லியும் ரிவாயத்துகள்ல வருது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால குழந்தை பிறந்தவுடன் வலது காதல பாங்கு, இடது காதல காமத், அதற்கு பின்னால தஹ்னீக். தஹ்னீக் ஒரு நல்ல மனிதருடைய உமிழ்நீர் அந்த குழந்தையுடைய உமிழ்நீருடன் கலப்பது. அதற்கு பின்னால்தான் அந்த குழந்தைக்கு அகீகான்னு சொல்லக்கூடிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு குலாமின் முர்தஹனுன் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அகீகாவின் மூலமாக அந்த குழந்தை தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. என்ன, ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு அகீகா கொடுத்தால்தான் அந்த குழந்தை தன்னுடைய தந்தைக்கு சிபாரிசு செய்யலாம், ஷஃபாஅத்து செய்யலாம் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். குல்லு குலாமின் முர்தஹனுன் பி அகீகத்திஹி, ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய அகீகாவின் மூலமாக அது அடைத்து வைக்கப்பட்டிருக்குது, தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. எப்பொழுது இந்த தந்தை அந்த குழந்தைக்கு அகீகா கொடுப்பாரோ அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அது ஷஃபா செய்வதற்குள்ள தகுதியை பெறுகின்றது. அகீகாவுடைய விடயத்துல நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண் குழந்தையாயிருந்த 2 ஆடுகள், பெண் குழந்தையாயிருந்த 1 ஆடு. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹசன் வல் ஹுசைன் கப்ஷன் கபஷா, ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்களுக்கும் ஒவ்வொரு ஆடு கொடுத்தாங்கன்னு வருது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக சிறந்தது என்ன, ஆண் குழந்தையாக இருந்த 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்த 1 ஆடு. சில உலமாக்கள் இமாம்கள் எழுதுகின்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருக்கிறாங்க, ஆண் குழந்தை கிடைச்சிருக்குது, அவர்களுக்கு 2 ஆடு கொடுக்க சிரமம் என்றால் 1 ஆடு கொடுத்தாலும் ஓரளவு செல்லுபடியாக ஆகும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இது அக்கீகா அதனுடைய சட்டதிட்டங்களை நீங்க அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதை சமைத்து கொடுக்கலாம், சமைக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் இனிப்பு இனிப்பையும் போட்டு அதை சமைக்கலாம். ஏன்னா இனிப்பு போடுறது நோக்கம் என்ன, எப்படி இந்த மாமிசம் இனிப்பாயிக்குதோ அதே மாதிரி இந்த பிள்ளையுடைய அஹ்லாக்கு குணம் நல்ல குணமாக இருக்கும். அந்த முள்ளுகளை சின்ன சின்னதா வெட்டாம அதனுடைய ஜாயிண்ட் ஜாயிண்டா கலட்டி கொடுக்கிறது. ஆஹா, திறந்தது. ஏன் அந்த சின்ன சின்ன முள்ளுகளை கொத்தாம இருக்கணும் என்றாங்க. எப்படி அந்த ஜாயிண்ட் ஜாயிண்டா நாங்க கலட்டி கொடுக்கிறோமோ ஒரு நல்ல எண்ணம், அதே மாதிரி இந்த குழந்தைகளுடைய ஜாயிண்ட்களும் ஆபத்துகள் வராமல் இருக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் அதை சின்ன சின்னதா வெட்டாம ஓரளவு கொஞ்சம் பெருச பெருசா கொடுப்பது நல்லதுன்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனுடைய சட்ட திட்டங்கள் அடிக்கடி நீங்க செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேடியம் தான். அந்த அடிப்படையில் குர்பானி உதுஹையாவுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அஃபீகா. அதாவது ஆடுண்டா எத்தனை வருஷம், மாடுண்டா எத்தனை வருஷம், ஒட்டகம் உண்டா எத்தனை வருஷம், அதே சட்டம் தான் அஃபீகாவுக்கும். நீண்டதாக இருந்தா நாங்க நேர்த்தி செஞ்சிருக்கிறோம், எங்களால சாப்பிடலாம். அஃபீகா பிரச்சனை இல்ல, அந்த தாய் அந்த தந்தை மற்றவர்கள் எல்லாரும் அதால சாப்பிடவும் செய்யலாம், அனுப்பியும் வைக்கலாம், சமைச்சு வீட்டுக்கு விருந்து மாதிரியும் கொடுக்கலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி தான் இன்னும் ஒன்று, அந்த ஏழாவது தினத்துல ஹதீஸ் ஷரீஃபுல வருது, ஏழாவது தினத்துல நபி அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த குழந்தையுடைய தலைமுடியை இறக்க சொன்னாங்க. ஹதரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க, கூமியா ஃபாத்திமா, ஃபாத்திமா எழும்புங்க, எளிமையோட குழந்தையுடைய தலைமுடியை நீங்க இறக்குங்க, இறக்கி அதனுடைய இடையுடைய அளவுக்கு நீங்க தங்கம் அல்லது வெள்ளியால சதகா கொடுங்க. அந்த ஏழாவது சின்னத்துல அந்த குழந்தையுடைய தலைமுடியை இறக்கி அது சின்ன ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் தான் இருக்கும், அந்த கிராமுடைய பொறுமதியுடைய அளவுக்கு. இப்ப தங்கம்டா கொஞ்சம் விலை கூட, வெள்ளிண்டா கொஞ்சம் விலை குறவோ, வசதியானவர்கள் உதாரணமா ஆறு கிராம் இருக்குதுண்டா, ஆறு கிராம் உடைய பொறுமதி தங்கம் எவ்வளவு, அவங்க தங்கத்தை சதக்கா கொடுத்துருவாங்க. வசதி குறைந்தவர்கள் ஆறு கிராம் வெள்ளி எவ்வளவு வருது, அந்த வெள்ளியுடைய பணத்தை சதக்கா கொடுக்கலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுவும் சொன்னி இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃப்ல பிறை ஏழாவது குழந்தை பிறந்து ஏழாவது நாள்ல தான் அந்த குழந்தையுடைய தலைமுடி இறக்குவது, அதே மாதிரி குழந்தைக்கு பெயர் வைப்பது, அதே மாதிரி குழந்தைக்கு அகீகா கொடுப்பது, அநேகமான ஹதீஸ்கள் வந்திருக்குது. சில குழந்தையுடைய கண்டிஷன் ரொம்ப போதா, சில வேளை ஹாஸ்பிட்டல்ல பொட்டியில வச்சிருக்கிறாங்க, ரெண்டு கிழமைக்கு தரமாட்டாங்க, குழந்தை சரியான வீக் ஆயிக்குது, ஏழாவது அண்டைக்கு செய்யலாம், பரவாயில்ல போற பதினால செய்யலாம், அதிலே முடியல போற இருபத்தொன்றுல செய்யலாம். அதனால அகைக்கா ஏழுல தான் கொடுக்கணும் இல்ல, வாப்பாவுக்கு வசதி இல்ல, நாற்பது பொறவு கொடுக்கிறாரு, ஒரு வருடத்திற்கு பின்னால கொடுக்கிறாரு, ரெண்டு வருடத்திற்கு பின்னால கொடுக்கிறாரு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை ஷரியாவுல இதற்கு நல்ல விசாலமான ஒரு போக்கொண்டு இருக்குது. யாரு யாருக்கு எப்ப எப்ப வசதியோ அந்தந்த அடிப்படையில கொடுத்து கொள்ளலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே அந்த ஏழாவது அண்டைக்கு தான் அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது. பெயர் வைக்கிறது அது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒன்று. என்ன, நாங்க யாராவது ஒரு புள்ளைக்கு பெயர் வச்சோம்டா, ஒரு நாளைக்கு அந்த பெயரை கொண்டு அந்த குழந்தை ஆக குறைந்தபட்சம் 25-30 தடவை உச்சரிக்கப்படும். ஏன், காலையில பாருங்களேன், முதல்ல புள்ள தூங்குறாரு, முதலாவது எழுப்பாற்றுறதுல இந்த அப்துல்லாண்டு வைங்க, இப்ப எத்தனை தடவை அப்துல்லா எழுப்புங்க, அப்துல்லா எழுப்புங்கன்னு அந்த தாய் அப்துல்லாண்டு சொல்லுவா. அதற்கு பின்னால் உதாரணமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, அதற்கு பின்னால் ஸ்கூல்ல ஒவ்வொரு தடவை அவங்களோட ரெஜிஸ்டர்ல அதை எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பிள்ளையுடைய பெயர் கூறப்படும். அதற்கு பின்னால திரும்பி வராரு வீட்டுக்கு, மதரசாவுக்கு போறாரு, கிளாஸுக்கு போறாரு, ஒரு நாளைக்கு ஆக குறைந்தபட்சம் 25-30 தடவைக்கு மேலால அந்த குழந்தையுடைய பெயர். இதே பெயர் தான் ஸ்கூல்ல, இதே பெயர் தான் ஹாஸ்பிட்டல்ல, இதே பெயர் தான் விமானத்துல, உலகத்துல எங்க போனாலும் இவருக்கு வைக்கப்படக்கூடிய அந்த பெயர் தான் உச்சரிக்கப்படுது. அதனால தன் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சத்து தாவுன யோமல் கயாமதி பி அஸ்மாயிக்கும் வபி அஸ்மாயி அபாயிக்கும் ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும். கயாம நாள்ல நீங்க உங்களுடைய பெயர்களை கொண்டு, உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்களை கொண்டு தான் அழைக்கப்படுவீங்க. அதனால உலகத்துல நீங்க வைக்கக்கூடிய நேரத்துல அழகான பெயர்களை, நல்ல கருத்துள்ள பெயர்களை வைங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி அவர்களே நாங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மகனுக்கு என்ன வச்சாங்க, இப்ராஹிம் என்று வச்சாங்க. என்னுடைய வாப்பாண்டா நபி அவர்களுடைய அப்பா, எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு, அந்த குழந்தைக்கு என்னுடைய அப்பாவுடைய பெயர் இப்ராஹிம் நான் வச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் வச்சாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு மகனுக்கு காசிம் என்று பெயர் வைத்தாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால உலமாக்கள் விரும்புகின்றது என்ன, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர்கள் அது நல்ல பெயர்களாக இருக்கணும், அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்கணும். நபிமார்களுடைய பெயர்களாக இருக்கலாம், ஆக சிறந்தது. ரசூல்மார்களுடைய பெயர்களாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய ஆண்களுடைய பெயர்களாக இருக்கலாம், சஹாபி பெண்மணிகளுடைய பெயர்களாக இருக்கலாம், இறைநேச நல்ல பெண்மணிகளாக இருக்கலாம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்தந்த பெயர்களை வைப்பது தான் ஆக சிறந்தது. இந்த அளவுக்கு நபி அவர்கள் சில பேர்களை கூட மாத்திக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஒரு தடவ ஆரம்ப காலத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன பெண் குழந்தை எடுத்து கொண்டு வராங்க. நபி அவங்க கேட்டாங்க, இந்த பிள்ளையுடைய பெயர் என்ன? சொன்னாங்க, ஆசியா. அதாவது ஐன் சாத வச்சு நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். ரெண்டு ஒன்றிக்குது ஆசியா, அதாவது அலிஃப்சீனை வச்சுக்குது, அலிஃப்சீன். இது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவங்க நல்ல பெண்மணி. குரான்ல அவங்களுடைய பிரஸ்தாபம் வருது, நாளைய கயாம நாள்ல நபியுடைய மனைவியாக இருப்பார்கள் என்றும் ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அது அலிஃப் சீனை வச்சு ஆசியா. இன்னொன்று ஆசியா ஐன் சாத வச்சு, ஐன் சாத வச்சு ஆசியா இருக்குது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆசியா ஐன் சாத வச்சு சொன்னா அது பாவி, பாவம் செய்யக்கூடியவள் என்று சொல்லி வரும். அதனால நபி அவங்க சொன்னாங்க, உமர்ட்ட, உமர், ஆசியாண்ட அவ்வளவு நல்ல பேர் இல்ல, நீங்க பல்ஹிய ஜமீலா, ஜமீலாண்டா அழகானவள், நீங்க இந்த பெயரை ஜமீலான்னு மாத்திக்கோங்க. உடனடியா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண் பிள்ளையுடைய பெயரை ஜமீலான்னு சொல்லி வைத்தாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனா இதுல நாங்க எங்கள செல்லர்கள்ட்ட சின்ன மிஸ்டேக் கொண்டிருக்கு. யாராவது புள்ள கிடைச்ச இப்ப என்ன செய்யறது? யாருமே வைக்காத பேர், எங்கட மஹல்லாவுல இல்லாத பேர், எங்களோட ஊர்ல இல்லாத பேர். நாங்க புதிய புதிய பேர்களை தான் வைக்கணும், அல்லது யார் யார் ஊர்ல பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள பெயர். ஆனா நல்ல நினைவு வைங்க, ஒரு நாட்டுல யாராவது பிரபலமா இருந்தா தொடர்ந்து பிரபல்யமா இருக்க மாட்டாரு. ஒரு காலத்துல கொடி கட்டி பறப்பாரு, இன்னும் ஒரு காலத்துல ஜெயில இப்பாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், ஒவ்வொரு காலத்திலுள்ள ஒவ்வொரு பிரபலங்களை எடுத்துக்கொண்டு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால உதாரணமா அமெரிக்காவுடைய பிரசிடன்ட் ஒபாமாக்கு முன்னால் இருந்தவர், இங்க அவருடைய பேரை யாராவது வைப்பாங்களா? இப்ப ஒரு காலத்துல அவர் பெரிய பிரபல்யமாக இருந்தாங்க உலகத்துல, இப்பொழுது அவருடைய பெயர் எங்கேயாவது உச்சரிக்கப்படுகின்றதா? ஆனா எங்களை சில தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க பிரபலங்களுடைய பெயர்களை வைப்பது. என்ன கொஞ்சம் யோசிக்கணும், அந்த பிரபலங்கள் என்ன? கூத்து, கும்மாளம், குடி, விபச்சாரம், மது, இதுல மூழ்கிக்கிறாங்க பிரபலங்கள். அவங்க பெயர்கள் எங்க சாலிகான குழந்தைகளுக்கு நாங்க வைக்கிறதா? ஏதாவது கொஞ்சம் ஒரு விளையாட்டுல யாராவது ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவருடைய பெயர், ஏதாவது அல்லது கலையில நடிப்புல யாராவது ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்களுடைய பெயர். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் விரிவா இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படல, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரர், அவருடைய மனைவிக்கு ஜமீமா, அநேகமான இடங்கள்ல ஜமீமா, இப்ப டிவோர்ஸும் ஆகியாச்சு. அவ ஒரு நான் முஸ்லிம், அவ என்னமோ இஸ்லாத்துக்கு வந்தவோ இல்ல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அவ டிவோர்ஸும் ஆகியாச்சு. அவரு வெள்ளக்கார பெண்மணி, எங்கட உங்க பஸ்துக்கு ஜமீமா. ஜமீமான் என்ன பொருள் இருக்குதா? எங்கேயோ காட்டுல வளரக்கூடிய ஒரு முள்ளு மரத்துக்கு பேரு ஜமீமான்னு சொல்லு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி நாங்க பார்த்தோம் பிரபலங்களுடைய பெயர். இந்தியால இந்த ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெண்மணி இருக்கிறா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது அவங்க பெயர் எப்படி வச்சிருக்கிறாங்களோ தெரியா, அந்த பெயரை ஜானியான்னு உச்சரிச்சா விபச்சாரி. அல்லாஹு ஆலம் அவங்க இசட் வச்சுக்கிறாங்களோ வேற எதுவும் வச்சுக்கிறாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் இசட் வச்சு ஜானியான்னு சொன்னா விபச்சாரி. குரான நீங்க சூரத்து நூல் எடுத்து பாருங்க, அஸ்தான் ஆரம்பத்தில் எடுத்து பாருங்க, அஸ்தானியத்து வஸ்தானி பதினஞ்சு குள்ள வாஹகம் விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண், அவங்க ரெண்டு பேர்களுக்கும் நீங்க நூறு கசை அடி கொடுங்க. சூரத்து நூறுடைய ஆரம்பமே அஸ்தானியாண்ட விபச்சாரி. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், இதற்கு வருது அது பசுந்தா இருக்குது, சில வேலை வந்தா கொஞ்சம் பசுந்து,
சிலவங்க பேரை கூட சரியா இவங்களுக்கு உதாரணமா ஒரு பேருண்டு இருக்கும், அது எஸ் எச்ல வராது, எஸ் ஏ சாண்டு தான் வரணும். கொஞ்சம் பசுந்துக்காக வேண்டி சாண்டு சேர்த்து போறது, சாண்டு சேர்த்தா பொருள் வராது. ஷாரிம் என்று வச்சிருக்கிறாங்க, ஷாரிம் ஷாரிம் இந்த யுத்தத்துக்கு பாவிக்கிற பெரிய யுத்த கப்பலுக்கு ஷாரிம் உண்டுவாங்க. சில இடங்கள்ல ஷஹமின் வச்சிருக்கிறாங்க, ஷஹமண்ட கொழுப்பு என்று அர்த்தம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த சில இடங்கள்ல சும்மா பசுந்து இஷாரா. சவுதியிலிருந்து வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இஷாரான்னு என்ன? கலர் லைட். எல்லா இடத்துலயும் யாராவது ரோட் கேட்டா சொல்லுவாங்க, நேரா போங்க, முன்னால ஒரு இஷாரா வரும், அதுல லெப்டுக்கு திரும்புங்க, இதுல ரைட்டுக்கு திரும்புங்க. இஷாரா கலர் லைட். அரபிகள் எங்களுக்கு ஆதாரம் இல்ல, எங்களுக்கு இன்டர்நெட் ஆதாரம் இல்ல. எங்க தாய்மார்கள் இன்டர்நெட்ல போறது பேர் சேர்றதுக்கு, இன்டர்நெட்ல நான் இந்த பேரை பார்த்தேன், இன்டர்நெட்ல அந்த பேரை பார்த்தேன். இன்டர்நெட் எங்களுக்கு ஆதாரமோ குரானோ ஹதீஸோ இல்ல. அரபிகள் எங்களுக்கு குரானோ ஹதீஸோ ஆதாரமோ இல்ல. சில அரபிகள் இந்த பேரில் அரபியே இல்ல. உதாரணமா ஹைஃபான் வச்சிருக்கிறாங்க அரபு நாட்டுல, சில இடங்கள்ல ஹைஃபா. ஹைஃபா என்ற பயங்கரமான வெப்ப காற்றுக்கு ஹைஃபான்றது. எலீனாண்டு வச்சிருக்கிறாங்க, எலீனாண்ட அரபியே இல்ல. தாய்மார்களே சகோதரிகளே, எலீனாண்டு எப்படி ஏ வரும்? யாண்டு தான் அரபியில் எழுத்திக்குது, ஏந்து எழுத்தே இல்ல. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால பெயருடைய விடயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கோம். ஒரு நாளைக்கு பல தடவை அந்த பெயரை கொண்டு நாங்கள் உச்சரிக்கின்றோம். அந்த பெயரை நல்லதா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பிரதிபலன் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெயர் மோசமாயிருக்குது, கெட்டதா இருந்தா அதனுடைய பிரதிபலனும் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில ஏற்படும். இதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம் தான் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத் ஒன்று. ஹதர சாயித் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாபிஈன்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு இமாம், அவங்க கூறுகின்றார்கள், என்னுடைய பாப்பாவுடைய பாப்பா, என்னுடைய அப்பாவுடைய பெயர், என்னுடைய அப்பா நபி அவர்கள்ட்ட வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய அப்பாவுகிட்ட மஸ்மூக்க, உங்களோட பெயர் என்ன? எங்களுடைய அப்பா சொன்னார் ஹசன். ஹசன் H-A-Z-A-N, ஹசன் அல்லது ஹசன். நாங்க துவா கேட்கறது அடிக்கடி, அல்லாஹுமே இன்னி ஔதுபிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் நான் கவலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். நபி அவங்க சொன்னாங்க, ஹஸன் என்ற பெயர் அவ்வளவு நல்லா இல்ல, பல் அந்த சஹல், பல் அந்த சஹல், நீங்க சொஃப்டானவர், நீங்க மிருதுவானவர், அதனால ஹஸன் என்ற கவலை, நீங்க சொஃப்ட் மிருது என்று சொல்லி உங்களோட பெயரை நீங்க மாத்தி கொள்ளுங்களேன். இப்ப என்னுடைய அப்பா கொஞ்சம் பிடிவாதம், என்னுடைய அப்பா சொல்லிட்டாரு, யாரு சொன்னாலும் எங்களுடைய பாப்பா வச்ச பெயரை நான் மாத்துறதற்கு தயாரில்ல. எங்களோட அப்பா ஹஸன் என்ற பெயரிலேயே இருந்தாரு. எங்களுடைய அப்பா இறந்து, எங்களோட பாப்பா இறந்து, என்னுடைய ஜெனரேஷன் சந்ததி வரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. புகாரியில வார ரிவாயத். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஹசனுண்ட கவலை, இவர் அந்த பெயரை மாத்தல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் மாத்தல்ல, அதனால அவருடைய குடும்பத்தில் தொடர்ந்து கவலை இருந்து கொண்டே இருக்குது. இதே மாதிரி எக்கச்சக்கமான ரிவாயத்துகள் இருக்குது. நாங்க எந்த பெயரை வைப்போமோ அந்த பெயருடைய பிரதிபலன் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில ஏற்படும். அதோட விசேஷமா அந்த பெற்றோர்கள் தான் முதலாவது பெயரை ஃபுல்லா உச்சரிக்கும். சமீபத்தில் வந்திருக்குது அப்துல், அதுக்கு அப்துல் எங்க வர்றது? ஒன்று அப்துல்லான்னு சொல்லணும், அல்லது அப்துல் ரஹ்மான் என்று சொல்லணும். சிலவங்க ஷோர்ட் ஃபார்ம்ல அப்துல் என்ற மேலான தாய்மார்களே சகோதரிகளே, எப்பில எது எது அஸ்மாவுல் ஹுஸ்னால வருதோ அது அப்துல்லோட சேர்த்து தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய அடிமை என்று தான் வரணும். அந்த அப்துல் விஷயத்து நாங்க பின்னால வரக்கூடிய உதாரணமா அப்துல் கபீர் என்று, கபீர் என்ற பெரியவன், பெரியவன் அல்லாஹ் தான். வஹாப் கொடையாளி, அப்துல் வஹாப் கொடை கொடுக்கக்கூடியவனுடைய அடிமை. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால தாய்மார்கள் விசேஷமாக பேரன் பெற்றோர்கள் அந்த குழந்தையுடைய பேரை கூப்பிடும் பொழுது நாங்க தான் முதல்ல பூர்த்தியா கூப்பிட்டு பழக்கோம். அதோட அந்த பேர்களையும் நாங்க பார்க்கணும், எல்லாரும் உச்சரிக்கிற மாதிரி பேர்களை. எங்களோட ஒரு இலங்கையுடைய சகோதரர், அவர் சவுதியில வேலை செய்யறாரு, அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கடைசிக்குது. இங்க ஒரு ஹசரத்துல பேர் கேட்டு அந்த புள்ளக்கு ஆக்கைல் என்று சொல்லி வைத்தார். ஆக்கைல் புத்திசாலி, அறிவாளி. இப்ப அவர் அங்க வேலை செய்யற பொஸ்,
கேட்கிறாரு, உங்களுக்கு புள்ள கிடைச்சிருக்குதா, ஆம் கிடைச்சிருக்குது, ஆம்பளை புள்ள, என்ன பேர் வச்சீங்க? இவருக்கு சரியா ஐன் காப்பு வரதில்லை. இவரு சொன்னாரு, நான் ஆக்கிலண்டு வச்சிருக்கிறேன். இப்ப அந்த போஸ்ட் அவர் மேல போறாரு, ஏய் இது என்ன பேர், இப்படி பேரை வச்சிருக்கிறீங்க, இந்த பேர் ரொம்ப மோசமானது, பொருள் சரியே இல்ல. அவர் பார்த்து இங்க கோல் பண்ணி கேட்கிறாரு, என்ன சரியில்லான்றாங்க. பேர் சரி, ஆனா வாப்ப சரியா உச்சரிக்கல்ல. ஐன் காப்பு வச்சு ஆக்கிலண்டா புத்திசாலி, அலிப் காப்பு வச்சு ஆக்கிலண்டா மிக அதிகமாக சாப்பிடக்கூடியவன். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்கள் வைக்கக்கூடிய பெயர்கள், நாங்கள் முதலாவது பிள்ளைய கூப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த உச்சரிப்புடன் அந்த பிள்ளைய கூப்பிடணும். அதே மாதிரித்தான் ஆரம்ப காலத்துல சில வேலையில பன்மையா பெயர் வச்சிருப்பாங்க. இந்த சபையிலும் இருப்பாங்க, யாரும் தவறா நின்று கொள்ளவானும். முந்தைய ஒரு காலத்தில் எங்களோட நாடுகள்ல பெயர் சாதிகைன், சாதிகைன் உண்மையாளர்கள் பன்மை, ஆரிஃபீன் அறிவாளிகள் பன்மை. ஒரு ஆளுக்கு வைக்கிறாண்டா சாதிக், ஒரு ஆளுக்கு வைக்கிறாண்டா ஆரிஃப். ஒரு மக்கி ஆரிஃபுண்டு வரும், ஒரு மக்கி சாதிக்னு சொல்லி வரும். சில இடங்கள்ல பன்மையா பயிர் வைத்து இருக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி தான் நிறைய பெண்மணிகளுக்கும் பெயர் வைத்திருக்கிறது, ஆண்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறது. சில பெயர்கள் அதற்கு அர்த்தமே இல்லை. நாங்க பார்க்கலாம் சில இடங்கள்ல பசந்துக்காக வேண்டிய ரீமாண்ட் வச்சிருக்கிறாங்க. ரீமாண்டா மானுக்கு சொல்றது, மான் மனிதர்களுக்கு உள்ள பெயர் அல்ல, மானுக்கு ரீமான்றது. அதே மாதிரி சப்னம், சப்னம் பனித்துளி, மலைக்கு முன்னால பேர பனித்துளிக்கு சப்னம் உண்டுவாங்க. இப்ப சிலர்கள் பார்க்கறது கொஞ்சம் இஸ்கைல ஆயிக்கணும், மூணு நாள் எழுத்துல வரணும், அதுவும் புதிய பேராயிக்கணும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஆக முக்கியமாக எங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நேரத்துல நாங்க நல்ல அர்த்தமுள்ள பெயர், நல்ல நபிமார்களுடைய பெயர், ரசூல்மார்களுடைய பெயர், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. எங்களோட நாட்டில் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது, நாங்கள் இல்லாண்டு சொல்லல. 75% மேற்பட்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அழகான பெயர்களை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க, இதுவும் அவங்க புதிய பெயரை தேடிக்கொண்டு யாரும் வைக்காத பெயர். சில பெயர்கள் அரபியிலே இருக்காது, சில பேர் அந்த பேர் பார்சியில் இருக்கும், உருதுல இருக்கும். எங்கட சில பேர்கள் இருக்கும், உதாரணத்துக்கு வைங்களேன், யாரும் அந்த பேர் இருந்தா தயவு செய்து பயானுக்கு பின்னால ஹசரத் உங்களுக்கு சொன்னார், எங்களுக்கு சொன்னார் சொல்லிக் கொள்ளாதீங்க, நாங்க பொதுவா தான் கூறுகின்றோம். உதாரணத்துக்கு நூர் ஜஹான் என்று பேர் ஒன்று இருக்குது, அது அரபியே இல்லாது உருது. ஜஹான், ஜஹான் என்ற உருதுல உலகம், நூறு ஜஹான் என்ற உலகத்துடைய ஒளி. ஆம்பளைக்கு சொல்லுவாங்க ஷாஹ் ஜஹான், ஷாஹு ஜஹானத்தை ஷாஜஹான், ஷாஜஹான் என்றது ஷாஹுண்ட அரசன், ஜஹான் உலக அரசன். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி உதாரணத்துக்கு யஸ்மீன், அது அரபி அல்ல, அது உருது அல்லது பாசி வார்த்தை, அது ஒரு பூவுக்கு சொல்றது. நல்ல அர்த்தம் உள்ளதும் இருக்குது, நான் இல்லாண்டு சொல்லல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்க வைக்கிற பெயர்கள் நல்ல அர்த்தம் உள்ள பெயர், கருத்துள்ள பெயர், உச்சரிப்பதற்கு லேசான பெயர். நாங்களும் அதனுடைய அந்த உச்சரிக்கும் பொழுது எப்படி உச்சரிக்கணுமோ அதே மாதிரி உச்சரிக்கிறது தான் ஆக சிறந்தது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஞாபகம் இருக்குது. இது குழந்தைகள் கிடைத்தவுடன் ஆரம்பத்தில் செய்யப்படக்கூடிய வேலைகள், வலது காதல பாங்க சொல்றது, இடது காதல காம சொல்றது, அந்த குழந்தைக்கு அகிக்கா கொடுக்கிறது, ஆரம்பத்தில் தஹ்னீக் செய்யறது, அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை வைப்பது, அதற்கு பின்னால அந்த குழந்தைகளுடைய உணவு விடயம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால குழந்தைகளுடைய உணவு உடையம் இருக்கிறது ஆக முக்கியம். ஏண்டா நாங்க எந்த அளவுக்கு சுத்தமான ஹலாலான உணவை கொடுப்போமோ அதன் மூலம் தான் அந்த குழந்தைகள் நல்லவர்களாக வருவாங்க. எந்த இடத்துல உணவு மோசமாகுமோ அந்த இடத்திலிருந்து தான் குழந்தைகள் வழி தவற ஆரம்பிக்கிறது. சில தாய்மார்கள், சில பெற்றோர்கள் அவங்களுக்கு நம்ப முடியல, இந்த மகன் இப்படி செய்வானா, என்னுடைய மகள் இப்படி செய்வாவா, 15 வயசு தான் 16 வயசு தான், எங்களால நம்பவே முடியல, எங்களை இந்த சின்ன வயது மகள் இப்படி இந்த வேலையை செய்வாரா, எங்களை இந்த சின்ன வயது மகள் இப்படி செய்வாரா. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல யோசித்து பார்த்தால் அந்த கணவனுடைய மனைவியுடைய சம்பாத்தியத்தில் எங்கேயோ ஹராம் கலந்திருக்கும், உண்டு சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்திருக்கும், அல்லது அவர்கள் சம்பாதித்து வாங்கிய பொருட்கள் எங்கேயாவது ஒரு ஹராம் கலந்திருக்கும். ஹராம உண்டை உண்ட உடை உண அந்த உடல் இருக்குது, அந்த உடலால நல்ல வேலை செய்ய இயலாது. இது பொதுவான ஒரு அமைப்பு தான். உணவு நல்லதாக இருந்தா அந்த நல்லதை உண்ட உடலால தான் நல்ல வேலைகளை செய்யலாம்.
உணவு கெட்டதாக ஆகிவிட்டது என்று சொன்னா அந்த கெட்டதை அசுத்தத்தை நஜீசை சாப்பிட்ட அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய சமீப காலங்களில் நாங்க பார்க்கலாம் சிலர்கள் இருக்கிறாங்க நல்லதுல உற்சாகம் இல்லை. உதாரணமா குரான் ஓதுறதுல, உதாரணமா ஜிக்ர் செய்யறதுல, உதாரணமா பயான் கேட்கறதுல நல்ல காரியங்கள் ஆர்வம் இல்லை. மோசமான அல்லது ஏதாவது ஒரு கலாச்சாரம், ஒரு விளையாட்டு, ஒரு டான்ஸ், ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா மணிக்கணக்கில் முழு இரவும் விழித்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல வேலைக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குங்க. பள்ளியில தாலீம் வாசிக்கிறாங்க, தாலீம்ல உட்காருங்க. ஒரு பயான் ஒன்று நடக்குது, பயான்ல உட்காருங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாண்டா நாங்க யோசிக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட ஒன்று நம்முடைய கணவனுடைய சம்பாத்தியத்தில் ஓட்ட, அல்லது அந்த சம்பாதித்த பணத்தால வாங்கிய பொருட்கள் எங்கேயாவது ஹராம் கலந்திருக்கு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நபி அவர்களுடைய ஹதீஸ் குல்லு லஹ்மின் நபத்த மின சுஹ்தி கானத்தின் நாறு ஔலா பிஹி, எந்தெந்த உடல் ஹராமை கொண்டு வளர்கின்றதோ அந்த உடல் நரகத்துக்குத்தான் தகுதி. லா யத்குலுல் ஜன்னத ஜஸதுன் உபிய பில் ஹராம், ஹராமை கொண்டு வளர்ந்த அந்த உடல் அது சொர்க்கம் செல்லவே செல்லாது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிப்பாங்க, ஒரு ஆள் பத்து திரகம் கொடுத்து, பத்து திரகம் கொடுத்து ஒரு ஆடையை வாங்குகின்றார். ஒன்பது திரகம் ஹலால், ஒன்பது திரகம் ஹலால், ஒரே ஒரு திரகம் ஹராம். 90% ஹலால், ஒரே ஒரு திரகம் 10% 10 வீதம் தான் ஹராம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த ஆடை அவருடைய உடம்புல இருக்குகின்ற வரைக்கும் அவருடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நம்முடைய ஆண்கள் இருக்கிறாங்க, எங்க சில ஆண்கள் ஒரு கஷப்பான உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், சில ஆண்கள் தவறான முறையில சம்பாதிப்பதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டது பெண்களாலத்தன், பெண்மணிகள் தான் அவர்களை ஈக்க விட்டுதல்ல. அந்த வீட்டை பாருங்க, அடுத்த வீச்சு பாருங்க, எதிர் வீட்டை பாருங்க, அவங்க எப்படி வீடு கட்டிக்கிறாங்க, எப்படி செட்டி வாங்கிக்கிறாங்க, எப்படி பெட்ரூம் செஞ்சிருக்கிறாங்க, எப்படி நகை வாங்கிக்கிறாங்க. இப்ப வேற வழி இல்ல, கணவன் அவர் ஏதாவது ஒரு அடிப்படையில் எங்கேயாவது பணத்தை சம்பாதிச்சுட்டு வரணும். அவருக்கு அந்த நேரத்தில் ஹலால் ஹராமா பார்க்க நேரம் இல்லை, இது பாவம் எது கூடும் எது கூடாதுன்னு பார்க்க நேரம் இல்லை. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால தன்னுடைய வீட்டுள்ள பெண்மணிகளால செலவேல மனைவி செலவேல தாய் அவர்களுடைய அழுத்தங்களின் காரணமாக நம்முடைய ஆண்கள் செலவேல ஹராமான அடிப்படையில் சம்பாதிச்சு கொண்டு வருவாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஹராம சாப்பிட்டா அவர்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பில்ல, குழந்தைகளும் நல்லவர்களாக சாலிஹங்களாக வரமாட்டாங்க, அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் நடத்தைகளையும் கெட்டுவிடும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஆக முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு ஹலாலான உணவை நாங்க கொடுக்கும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய உத்தரவு, யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு உணவாக தந்ததிலிருந்து நல்லவைகளை நீங்க சாப்பிடுங்க. வஷ்குரூ லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றியும் செலுத்துங்க. நபிமார்களை பார்த்து அல்லாஹ்வுடைய உத்தரவு, யா அய்யுஹர் ருசுல் குலூ மின தய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா, ரசூல்மார்களே நீங்க நல்லவைகளை சாப்பிடுங்க, நல்ல அமல்களை செய்யுங்க. நல்லதை சாப்பிட்டா தான் நல்ல அமலை செய்யலாம். கெட்டவைகளை சாப்பிட்டோம், அசுத்தங்களை நாம் சாப்பிட்டோம், ஹராமானவைகளை சாப்பிட்டோம், அந்த உடம்பால நல்ல வேலைகளை செய்யலாம். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மின தய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா, ரசூல்மார்களே நீங்க நல்லவைகளை சாப்பிடுங்க, தூய்மையானவைகளை சாப்பிடுங்க, பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்க, நல்ல அமல்களை செய்யுங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நம்முடைய கணவன்மார்களுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், அதுவும் ஹலாலாக இருக்கணும். அந்த பணத்தால வாங்கப்படக்கூடிய பொருட்களும் அதுவும் 100க்கு 100 ஹலாலா தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட நாட்டில் அல்லாஹுடைய கிருபையினால அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய முயற்சியை கொண்டு ஹலால் பெரிய அளவுல இஷுவாகி கொண்டு வந்தது அல்ஹம்துலில்லாஹ். சமீப காலத்துல ஒரு சிலர்களுடைய முயற்சியை கொண்டு அவர்கள் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகளை போட்டாலும் நாங்க உறுதியாக இருக்கிறது. எந்த ஒன்றை வாங்கினாலும் அதுல ஹலால் இருக்குதா, நாங்க தான் பகுப்பாய்வு செய்யணும். அவங்க ஏசுக்கு சொல்லுவாங்க, இல்ல இது ஹலால் தான், பாருங்க இந்த சர்டிபிகேட் இருக்குது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, யார் என்ன சொன்னாலும் நாங்க கஷ்டப்பட்டு உழைத்த பணம், அந்த பணத்தை கொண்டு வாங்க போறோம், நாங்க தான் ரிசர்ச் பண்ணணும், நாங்க தான் பகுப்பாய்வு செய்யணும். உதாரணத்துவங்களே, ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, அவர்கள் வச்சிருக்கிறாங்க, அங்க அவர்களுக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த சர்டிபிகேட் எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க? அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அத்துணை பொருட்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்களா? சிக்கனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாங்களா, அல்லது பண்ணுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாங்களா? அந்த சிக்கன் சொட்டாவுறதுக்கு என்ன பட்ட பாவிக்கிறாங்க, என்ன கிரீம் பாவிக்கிறாங்க? இது மற்றவர்களை விட கொஞ்சம் டேஸ்ட் கூட பாவிக்குது. இந்த டேஸ்டுக்கு இவங்க என்ன பாவிக்கிறாங்க? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எடுத்ததுப்புல எதையும் ஹராம் என்று சொல்றதும் இல்லை, யாரும் அவசரப்படுறதும் இல்லை, இது ஹராம் அது ஹராம் என்று அவசரப்படுறதும் இல்லை. ஆனால் நாங்கள் எதை சொல்ல வரோம் என்றா, எதை வாங்குவதாக உணவு பண்டமாக இருக்கலாம், அதை நல்ல ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ரிசர்ச் பண்றது, ஆராய்ச்சி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கிறாங்க, அந்த சேர்க்கப்பட்ட பொருள் அது எதனால செய்யப்படுது, இதனுடைய மிக்சிங் என்ன, இதனுடைய கலப்படம் என்ன, இதனுடைய கலரிங் என்ன. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்க ரொம்ப யோசிச்சு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நாங்க ஆசைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம், ஒரு பிஸ்கட் சாப்பிடுவோம், அதனால உடனடியாக என்னங்க உடம்புல 5-10 கிலோ கூட போகுதா, அல்லது பெரிய சக்தி ஒன்று வரப்போகுதா? மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுல தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்க சிரமப்பட்டு வளர்க்கிறோம், ஒரு பிள்ளைய வளர்த்தெடுக்கிறது இந்த காலத்தில் லேசு இல்லை, ரொம்ப சிரமத்தோட கஷ்டத்தோட குழந்தைகளை நாங்க வளர்க்கின்றோம். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் அவர்களுக்கு ஹலாலான சுத்தமான தூய்மையான உணவுகளை கொடுத்து தான் நாங்க வளர்க்கிறோம். அதோட அந்த குழந்தைகள் பெரிசாக பெரிசாக அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் அவர்களை வளர்க்கிறது. ஆண் குழந்தைகளாக இருந்தா அவர்களை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கிறது, பெண் குழந்தைகளாக இருந்தா அவர்களையும் இஸ்லாமிய முறைப்படி வளர்க்கிறது. சமீப காலத்தில் இப்போ ஒரு ஃபேஷன் உண்டு வந்துருச்சு, வெளிநாடுகள்ல மாதிரி எங்களோட பெண்மணிகளும் இப்ப சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், அவங்களும் என்ன செய்யறது, டெனிம் கலசன் உடு பாக்குறது பெண்மணிகளுக்கு, அவங்களுக்கும் அவங்களும் ஷேட் போடுறது, அவங்களும் என்ன செய்யறது, டி போடுறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம், எங்களுக்கு ஒரு பண்பாடு, எங்களுக்கு ஒரு நாகரீகம் இருக்குது. இந்த நுன் முஸ்லிமுடைய நாகரீகம் அல்ல, அவங்களுக்கு என்ன, அவர்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, அவங்களுக்கு முழுக்க முழுக்க என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது, மௌத்தான போனதுக்கு பின்னால நிரந்தரமான நரகம் அவர்களுக்கு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அப்படி அல்ல. இன்னைக்கு சில தாய்மார்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, சில தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆரம்பத்தில் தன்னுடைய வளரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, அவங்களை கண்டும் காணாமலும் இருந்துட்டாங்க. அவங்க என்ன செய்யறது, மேக்கப் பண்ண போறது, அவங்க என்ன செய்யறது, முடிவெட்ட போறது, இப்படி பழகி கொஞ்சம் 14-15 வயசு ஆனதோட இப்ப அந்த புள்ள உமாவுக்கும் வாப்பாவுக்கும் கட்டுப்படுறா இல்ல. பெண்மணிகள் முடிய வளர்க்கணும், ஆண்கள் முடிய வெட்டணும், ஆண்கள் பெண்களை மாதிரி முடி வளர்க்கவும் மேலா, பெண்கள் ஆண்களை மாதிரி முடி வெட்டவும் மேலா. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்ஆ அல்லதி தல்பசு லிப்ஸத ரஜுல், எந்த பெண் ஆண்களை போன்று உடை அணிகின்றாலோ அந்த பெண்ணை நபி அவர்கள் சபித்தார்கள். ولعن رسول الله صلى الله عليه وسلم الرجل الذي يلبس لبسة المرأة இந்த ஆண் பெண்களை போன்று ஆடை அணிகின்றானோ அந்த ஆண்களை நபி அவங்க சபித்தாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்கள் உடுக்கிற மாதிரி டைட்டா பெண்கள் உடுக்கலாது, ஆண்கள் உடுக்கிற மாதிரி கொஞ்சம் கட்டையான குட்டையான ஆடைகளை பெண்மணிகள் உடுக்கலாம். முஸ்லிம் ஷரீஃப்ல வர மிக தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அகலின்னார், ரெண்டு பிரிவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருமே நரகவாதிகள். என்னுடைய வாழ்நாள்ல நான் அந்த ரெண்டு சாராரையும் கண்டதில்லை, ஆனா பின்னால் அந்த ரெண்டு சாராரும் வருவாங்க. முதலாவது யாரு, கௌமுன் மஅஹும் சய்யாத்தும் கஅஜ்னாபில் பக்கர், ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, அவர்களுடைய கைகள்ல மாட்டுடைய வாள்களை போன்ற பெரிய பெரிய சாட்டைகள் இருக்கும், யத்ரிபூன பிஹன்னாஸ், அதன் மூலம் ஆண்களை மற்றவர்களை அடித்து துன்புறுத்துவாங்க. இந்த ஆண்களும் நரகவாதிகள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வனிசா உன் காசியா துன் ஆரியாத்,
இன்னும் சில பெண்மணிகள் இருப்பாங்க, ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க. ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்பதற்கு முஹத்தீஸ்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், ஒன்று இறுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பாங்க. சமீப காலத்தில் நாங்க பார்க்கலாம், நுண் முஸ்லிம் கூடுதலாக உடுக்கிறாங்க, எங்கட ஒரு சில இஸ்லாமிய பெண்மணிகளை உடுக்கிறாங்க, ஒன்று இறுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பாங்க, அல்லது குட்டையான கட்டையான ஆடைகளை உடுப்பாங்க, அல்லது மூணாவது மெல்லிய ஆடைகளை உடுத்திருப்பாங்க. இந்த சில தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆடை எந்த அளவுக்கு மெல்லி ஆடை என்றால், அந்த ஆடைகளுக்கு உள்ளால் உள்ள உள்ளாடையுடைய நிறம் கூட வெளியில தெரியும். இது கூட எங்களுக்கு பகிரங்கமா சொல்வதற்கே கூச்சமாக இருக்குது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நபியவங்க சொன்னாங்க, இறுக்கமான ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள், கட்டையான குட்டையான ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள், சொட்டான மெல்லிய ஆடைகளும் நிர்வாணத்துடைய மறுபொருள். ஆனால் இன்று நாங்க பார்க்கல, எங்கட சில தாய்மார்கள் சகோதரிகள் கல்யாணங்களுக்கு போறது என்னமோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி, அந்த அளவுக்கு இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு போறது, அவங்களோட உடுப்புடைய கலருக்கு அதே கலருக்கு ஹேண்ட்பேக், அதே கலருக்கு அவங்களோட ஷூ, அதே கலருக்கு அவங்களோட ஸ்லீப்பர்ஸ். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நபியவங்க சொன்னாங்க, இவர்கள் யாரு? காசியாத்துன் ஆரியார், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பாங்க. மா இலாத்துன் முமிலா, ஆண்களின் பக்கம் ஷாயுவாங்க. இதெல்லாம் ஏன் உடுக்கிற? எப்படியாவது ஆண்களை தங்களின் பக்கம் இழுக்கணும், ஆண்களின் பக்கம் நாங்க கவரப்படணும், ஆண்களின் பக்கம் நாங்க கவர்ந்து இழுக்கப்படணும். மா இலாத்துல் முமீலா ரூசு ஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மா இலா. அன்றே நபியவங்க சொன்னார்கள், அவர்களுடைய தலைமுடி இருக்கதே அதை எப்படி வாரி கொண்ட கட்டி இருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு ஒட்டகம் ஒன்று வேகமா ஓடிக்கொண்டிருக்குது, அந்த ஒட்டகம் ஓடக்கூடிய நேரத்துல அந்த ஒட்டகத்துடைய முதுகுல ஒட்டக திமில் இருக்குது, அது ஒரு பந்து மாதிரி இருக்கும். அந்த காற்றுல அந்த ஒட்டகத்துடைய முதுகுல உள்ள திமில் அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று இந்த பெண்மணியுடைய தலையில் உள்ள கொண்டை அது அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் நாங்க எங்கட ஆடைகளை நல்ல விசாலமான ஆடைகள், வெளிநாட்டுகள் உதாரணமா லண்டன்ல அமெரிக்காவில் கடும் குளிர், பெண்கள் இறுக்கமா உடுப்பாங்க, உள்ளாடைகளை இறுக்கமா உடுப்பாங்க, வெளியில போகக்கூடிய தேவைப்பட்டா வெளியில உடுக்கிற ஆடை அது விசாலமா தான் இருக்கணும், அது பெஜியா தான் இருக்கணும், அது லூசா தான் இருக்கணும். அல்லாஹ் மன்னிக்கணும், சமீப காலத்துல சில பெண்மணிகள் அபாயா போடுறாங்க, அதுவும் ஃபிட்டா அபாயா உடுக்கிறாங்க. இன்னும் சிலர்கள் அபாயா உடுக்கிறது எத்தனையோ வகையான அலங்காரங்களை செய்து. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஏன் அபாயா போடுறோம்? எங்கட அங்க அவயவங்கள் மறைக்கப்படணும், எங்கட உடம்பினுடைய பாகங்கள் மறைக்கப்படணும், எங்களுடைய தோளுடைய நிறங்கள் கூட வெளியில தெரியக்கூடாது, யாரும் எங்களை பார்க்க கூடாது, நாங்களும் யாரையும் பார்க்க கூடாது என்ற நோக்கத்துல தான் மேலான தாய்மார்களே சகோதரிகளே. அதனால தாய்மார்களாக இருக்கலாம், அதே மாதிரி தான் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கணும். சின்ன வயதிலேயே அவர்களுக்கு நீண்ட நீண்ட ஆடைகளை அணிவித்து, அவங்களோட தலையை மூடி, அவர்களுடைய முடியும் மூடப்பட்டு, அவர்களுடைய கையும் பூர்த்தியாக மூடி, நாங்க சின்ன வயதில் அப்படி செஞ்சோம். அதற்கு இன்ஷா அல்லாஹ் பெரியவர்களாக ஆனாலும் அதற்கு பழகிடுவாங்க. இன்னும் ஒரு கவலையானபடிய சில இடங்கள்ல நடக்குது, என்ன எங்கட சரியா என்ன கூறுதுன்னு சொன்னா, பருவம் அடையக்கூடிய பெண்கள், அதாவது பெரியவர்களாக போறாங்க, குமராக போறாங்கண்டா, அத எங்களை பார்த்தா விளங்கும், இன்னொரு மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷத்துல இவங்க குமராக இருவாங்க, சில அடையாளங்கள் விஷயங்களால விளங்கி கொள்ளையிலும், அவர்களையும் நாங்க பருவம் அடைந்தவர்களை மாதிரி இப்ப மூடி மறைச்சி இருக்கணும் என்பதுதான் இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டம். ஆனா சமீப காலத்து இதற்கு நேர் மாத்தமா என்ன நடக்குது என்றா, சில பெண்மணிகள் பெரியவர்களாக ஆகிறாங்க. யார்கிட்டயும் சொல்ல தேவல்ல, ஒத்தர்கிட்டயும் சொல்ல தேவல்ல, நீங்க வளமையில கடைக்கு போற மாதிரி போங்க, வெளியில போற மாதிரி போங்க, யார்கிட்டயும் சொல்ல வானன் என்ற பெரிய மனுஷியானது சொல்லக்கூடாது தான். ஆனா பெரியவர்களாக பருவ வயது அடைந்துட்டவர்கள் மறைக்கிறது கட்டாயம்,
பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் ஒரு சின்ன சான்ஸ் உண்டு. அதிலே இஸ்லாம் கூறுகின்றது, பருவ வயதை அடைவதற்கு முன்னாலே நீங்க எந்த அளவு அவர்களை மூடி மறைச்சி அவர்களை வளர்க்க பாருங்க. ஆனா சில இடங்கள் என்ன செய்யறாங்க, பருவ வயதை அடைந்ததற்கு பின்னாலும் அதை உத்தரத்தை சொல்ல தேவையில்ல, நீங்க ஏன் அவசரப்பட தேவையில்ல, இவளுக்கு வயசு 11 தான், இவளுக்கு வயசு 12 தான். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, சில பேர் உம்மாவும் வாப்பாவும் தான் அந்த புள்ளகள், அவர்கள் தவறு செய்வதற்கு காரணமாக ஆகிடுவாங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால பிள்ளைகள் பெரிசாக கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆடையுடைய விதயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பெண்மணிகளாக இருந்தால் அவர்களுக்கு நீல நீளமான ஆடைகள், ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கண்ணியமான கௌரவமான ஆடைகள், நல்ல அழகான ஆடைகளை நாங்கள் எங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் அணிவிக்க வைக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதே மாதிரி தனிப்பா அவர்களுடைய படிப்பு விஷயம், கல்வி விஷயம், படிப்புக்கு கல்விக்கு இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. படிக்கலாம், தேவையான நாலேஜ்களை கற்றுக்கொள்ளலாம், தேவையான கோர்ஸ்களை படிக்கலாம். ஆனால் சமீபத்தில் எங்களை சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு தவறுன்னு சொல்லணும், ஆண்களை மாதிரி பொம்புளவங்களையும் எல்லா கோர்ஸுக்கும் அனுப்புறோம். நாங்க முதல்ல வாப்பமார் உம்மமார் முடிவு செய்யணும், என்னுடைய மகளுடைய ஃபியூச்சர் என்ன, என்னுடைய மகள் ஜப்புக்கு போறாவா, அல்லது அவ ஆட்சி செய்ய போறாவா, அல்லது வேற ஏதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண போறாவா. ஆண்கள் படிக்கிறாங்க சரி, சில பெற்றோர்களுக்கு விளங்குறல்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கதோ எல்லா கோர்ஸ்லையும் பெண்களையும் நாங்க படிக்க வைக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, பியூச்சர்ல என்னுடைய மகள் என்ன போறா, 17-18 வயசான திருமணம் முடிப்பா, அதற்கு பின்னால் அவளுக்கு என்ன தேவை, ஃபேமிலி லைஃப கொண்டு போறதுக்கு என்ன தேவை, கணவனுடன் எப்படி வாழணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், வீட்டுக்குள் எப்படி இருக்கணும். நாலேஜ் தேவை இல்லன்னு சொல்லல, லாங்குவேஜ் தேவை, இங்கிலீஷ் தேவை, கம்ப்யூட்டர் தேவை, அதற்கு நாங்க எதிர்ப்பு இல்லை. ஆனா மேலான தாய்மார்களே சகோதரிகளே, ஆனா எங்கட ஒரு சிலருடைய எக்கச்சக்கமான பணம் எத்தனையோ தேவையில்லாத கிளாஸஸுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகின்றன. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால தேவையான கல்வி அறிவுகளை, தேவையான கல்வி ஞானங்களை முதல்ல நாங்க இனம் காணணும். 17-18 வயதானுன்னு என்னுடைய மகள் அவ என்ன செய்ய போறா, என்னுடைய மகன் என்ன செய்ய போறா. வெளிநாடுகள்ல நாங்க பார்க்கலாம், ஒரு 6-7 வயசு, அதாவது 6 grade 7 grade 8 வரும் பொழுது முடிவு செஞ்சிருவாங்க, ஸ்கூல்லே முடிவு செஞ்சிருவாங்க, இவர் இதுக்குத்தான் பொருத்தம், இவர் இந்த ஃபேக்கல்டிஸ், இவர் இந்த கோர்ஸுக்கு முடிவு செஞ்சிருவாங்க. ஆண்கள் ஓகே, ஆனா பெண்கள் எங்கதான், பெண்கள் அநேகமானவர்கள் என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சதோடு அவங்க தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் ஈடுபடுகின்றார்கள். மேலான தாய்மார்களே சகோதரிகள், அதனால தேவையான அறிவு ஞானங்களை கொடுக்கிறது. அதிலேயும் ஆக முக்கியம், மஹரம் பேணப்படணும், ஆண்கள் வேறாக இருக்கணும், பெண்கள் வேறாக இருக்கணும். பெண்களுடைய பாடசாலைகளுக்கே நாங்கள் அனுப்புறது. இந்த நாட்டில் எங்க முஸ்லிம்களுக்கு எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது, சில இடங்கள்ல பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா, எங்க அரசாங்கத்தால் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்க இஸ்லாமிய பாடசாலைகளா பெண்களை வேறையா வச்சு படிச்சு கொடுங்க, ஆண்களை வேறையா வச்சு படிச்சு கொடுங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நாங்க படிக்க வைக்கிறது, ஆனா அதுல எந்த அளவு நாங்க மஹரம், அதாவது மகரம் அல்லாத ஆண்களோட பழகிறது, ஆண்களோட பேசுறது, அவங்களுக்கு முன்னால வர வேண்டிய ஒரு கட்டம் உண்டு வருது, அதிலிருந்து பாதுகாத்து நாங்க வெறும் படிப்பை மட்டும் சில நேரங்களை நாங்க பார்க்கலாம். எங்களோட சில சகோதரர்கள் ஃபேமஸ், கொழும்புல உதாரணமா முக்கியமான ஒரு காலேஜ், ராயல் ஈக்குது, டிஎஸ்சி ஈக்குது, அதுல அல்லது எம்எல்சி, நான் உதாரணத்துக்கு தான் கூறுகின்றேன், அது எங்களோட முஸ்லீம் லேடிஸ் காலேஜ், சில ஃபேமஸ் காலேஜில் சேர்க்கிறாங்க. அது யாரு, நிர்வாகிகள் யாரு, அதோடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டி யாரு, அவர்களுடைய சிலபஸ் என்ன, அதொன்றே பார்க்கறல்ல, சமூகத்தில் எனக்கு பேர் வரணும், எங்களோட மகன் இங்க படிச்சாரு, எங்களோட மகள் இங்க படிச்சா. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நாங்க மற்றவர்கள் மாதிரி அல்ல, நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க முஸ்லீம்கள், படிப்பும் தேவை, அதை விட முக்கியம் மானத்தோட வாழணும், கற்போட வாழணும், ஷரியாவோட வாழணும். எந்த இடத்துல என்னுடைய மகளுடைய கற்புக்கு உத்தரவாதம், எந்த இடத்துல என்னுடைய மகளுக்கு கற்புக்கு பாதுகாப்பு இருக்குதோ, கொஞ்சம் கல்வியில முன்னப்பின் இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவள் அங்க போய் கெட்டுவிடக்கூடாது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நாங்க அவர்களை படிக்க வைக்கக்கூடிய நேரத்திலையும் ரொம்ப கவனமா, இஸ்லாமிய சூழல்ல இஸ்லாமிய முறைப்படி எங்க கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றதோ அங்க அனுப்புறது ஆக சிறந்தது. அதே மாதிரி ஒன்று தான் இப்ப வந்திருக்கிறது டியூஷன் கிளாஸ். இந்த டியூஷன் கிளாஸுக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை, நாங்க தெளிவாகவே கூறுகின்றோம். ஆனால் இந்த டியூஷன் என்ற பெயரினால நடக்கிற சமூக சீரழிவுகள், கிளாசஸ் என்ற பெயரினால நடக்கிற சீர்கேடுகள், வயது வந்த ஆண்கள் வயது வந்த பெண்கள் ஒரே இடத்துல ஒரே அறையில அவங்க ரெண்டு பேரும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஆண்கள் பெண்களோட பெண்கள் ஆண்களோட பேசுறது பழகிறது கதைக்கிறதுக்கு எல்லாம் அந்த டியூஷன் கிளாஸ் ஒரு களமாக ஒன்று ரெண்டு விதிவிலக்காக இருக்கும். நான் இங்கிலாந்து சொல்லல, சில இடங்கள்ல மஷால்லா பெண்களை மட்டும் வைத்து, சில இடங்கள்ல ஆண்களை மட்டும் வைத்து படிச்சு கொடுக்கிற மாஸ்டர் மாரு மஷால்லா ரொம்ப கண்டிஷனா வெளியில வாராங்க கிளாஸ் போறான்னு சொல்லி, ஆனா கிளாஸ்ல போனவங்க கிளாஸ் இல்ல, வேற யார் யாரையோடோ எங்கெங்கோ எனக்கு சொல்லோ மேல கடற்கரை ஓரங்கள்ல சில இடங்கள்ல சில பார்க்குகள்ல இன்னும் சில முக்கியமான ரெஸ்டாரண்ட் போன்ற இடங்கள் அவர்கள் அங்க போய்த்து அவர்களுடைய நேர காலம் கழிது. மேலான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே, அதனால் நாங்க கவனமாக இருக்கணும். இவங்க வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு போறாங்க, யாருடன் போறாங்க, யாருடன் போறாங்க, மகரமான ஆண்துணியுடன் போறாங்களா, வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, அவர்கள் அங்க போய் எத்தனை மணிக்கு சேர்றாங்க, அவர்களுடைய கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட், அவங்களோட கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும், அங்கிருந்து இங்க வார்த்தைக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும், வார நேரத்துல யாரோட வாராங்க, படிப்பிக்கிற நேரத்துல அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, என்ன நான் எதை சொல்ல வாரேன்டா, இன்றைக்கு சமீப காலத்தில் பல இடங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த பொம்பளை அவரோட ஓடிட்டாரு, இவன் அவளை தூக்கி கொண்டு போனாங்க, அவள் அவனோட பாஞ்சு போனான், இதுக்கெல்லாம் எதாலான களம் அமைதுன்னு இந்த கிளாஸ் ஆளு. இதெல்லாம் ஏற்பட்ட இந்த சமூக சீரழிவுகள் இந்த டியூஷன் கிளாஸ் என்ற பெயர்னால. எத்தனையோ கோஸ்டலுக்கு போறாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதெல்லாம் நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்க வைக்கிறதான் இல்லல்ல, ஆனா அந்த படிப்பு இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு அவங்க நினைக்கிற மாதிரி சுத்துறது நினைக்கிற மாதிரி தெரியறது, சில இடங்கள்ல ரொம்ப கவலை, இவங்க இஸ்காஃபையும் கட்டி கொண்டு இருக்கிறது, இஸ்காஃபையும் கட்டி கொண்டு கழுத்துல கைய போட்டுக்கொண்டு அங்க கடற்கரை ஓரங்கள் இருக்கிறது, எங்கேயாவது உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து எங்க சமூகத்துக்கு தானே கெட்ட பேரு, பாருங்க முஸ்லீம் இருக்கிறா, பாருங்க அபாயா போட்டிருக்கிறாங்க, பாருங்க இஸ்காஃப் கட்டிக்கிறாங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால இதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் ஒன்றை நாங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டான் ஆகணும். இப்ப அந்த கம்ப்யூட்டர்ன்றது அத்தியாவசிய மாதிரி ஆக்கிருச்சு, அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்குது. அதனால சில வேர்க்ஸும் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர்ல தான் செய்யணும், அவங்க லேப்டாப்ல தான் செய்யணும், அல்லது இன்டர்நெட்ல தேடித்தான் செய்யணும். அந்த மாதிரி இன்றைக்கு உலகம் ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்குது. ஆனா இதையும் ஒரு சில மாணவ மாணவர்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. நீங்க படிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கறீங்க, ஆனா படிப்பதற்காக பாவிக்கிறது ரொம்ப குறவோ. ஆனா அது இல்லாம தவறான விஷயங்கள், தவறான நடவடிக்கைகள், சில வேளை ராதைக்கு உம்மாவும் பாப்பாவும் படுத்துருவாங்க, மகளுக்கு தனி ரூம், மகளுக்கு தனி ரூம், அவங்களோட ரூம்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறாங்க, அவங்களோட ரூம்ல லேப்டாப் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப முழு இரவும் அவர்களுடைய கால நேரம் எப்படி கழியின் உம்மக்கும் தெரியாது, பாப்பாவுக்கும் தெரியாது. அவங்கள படிப்புக்கு கம்ப்யூட்டர் தேவையா, லேப்டாப் தேவையா, இன்டர்நெட் தேவையா? நீங்க ரூமுக்கு வைக்கவான மெயின் ஒரு ஹால்ல வைங்க, உங்களோட பார்வை எப்படிக்கும் அவர்களிட பட்டுக்கொண்டே இருக்கணும். நாங்களும் ஓரளவு படிச்சிருக்கணும். என்ன இப்ப சரியான ஸ்பீட், அவங்க சில வேளை சில பாஸ்வேர்டுகளை போட்டு இருப்பாங்க, அது உமாவுக்கும் தெரியா பாப்பாவுக்கும் தெரியா, எங்கெங்க போறாங்க, அவங்க அனுப்புற மெயில்கள் என்ன, அவங்களுக்கு வார இமெயில்கள் என்ன, அவர்களுக்கு வார மெசேஜஸ் என்ன, எந்தெந்த வெப்சைட்டுகளுக்கு அவங்க போறாங்க. சில வெப்சைட்டுகள் எங்களுக்கே ஆச்சரியம், அந்த அளவுக்கு மிக தூரத்தில் உள்ள தூரமான நாடுகள் உள்ள சில வெப்சைட்டுகள் எடுத்து வச்சிருப்பாங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் நாங்க என்ன லேசாக வளர்த்த புள்ளகள் அல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு உம்மாவும் வாப்பம் முஜாகதா செஞ்சு தியாகம் செஞ்சு தூங்காம சாப்பிடாம குடிக்காம பல தியாகங்களுக்கு மத்தியில் வளர்க்கின்ற குழந்தைகள், இவர்கள் கெட்டு போய்விடக் கூடாது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிக்கடி அவங்களோட மெயில்களை நாங்கள் செக் பண்ணணும், அவர்களுடைய கம்ப்யூட்டர்களை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இப்ப சில இடங்கள்ல மொபைல் போன் வாங்கி கொடுத்து இருக்கிறாங்க, மொபைல் போன்
எப்போதும் ஒரு அத்தியாவசிய மாதிரி ஆகிருச்சு. புள்ள போனாரு, பஸ் இல்ல, மகளுக்கு பஸ் இல்ல, அல்லது ட்ரெயின் இல்ல, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கணும். அதனால மொபைல் போன் வாங்கி கொடுக்கறாங்க. ஏதோ பேசிக்கொள்றதுக்கு மொபைல் இருந்தா போதும். ஆனா இன்றைக்கு எல்லாரோட கையிலையும் கேமரா உள்ள போன் தான் இருக்குது. அந்த மொபைல் போனை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அதுல எந்தெந்த மாதிரியான போட்டோக்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது, எவ்வளவு அசிங்கமான காட்சிகள் இருக்குது, அதுல வரக்கூடிய எஸ்எம்எஸ் பாருங்க, அதுல அனுப்புற எஸ்எம்எஸ் பாருங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாய் கொண்டிருக்குது. ஆனா நாங்க அவர்களுடைய கடும் தேவையா பேசுறதுக்கு மட்டும் ஒரு மொபைல் இருந்தா போதும். அது கேமரா உள்ள போன் தான், அது ஐபோன் தான், அது சாம்சங் போன் தான் வாங்கி கொடுக்கணும் இல்ல. எது எதை கொண்டு அவர்களுடைய தேவை பூர்த்தி ஆகுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறது. திடீர் திடீர்னு எடுத்து செக் பண்றது, எஸ்எம்எஸ் செக் பண்றது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, வேற அதுல என்னென்ன செட்டிங் சீக்குது அதையும் நாங்களும் விளங்கி கொள்றது. இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால தாயும் தந்தையும் உம்மாவும் பாப்பாவும் தலையில கைய வச்சு அழுது சில பிரயோஜனம் இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுல ஆக முக்கியம், இந்த கிளாஸஸுக்கு படிப்பு கொண்டு போற நம்முடைய ஆண்களாக இருக்கலாம், நம்முடைய பெண்களாக இருக்கலாம், அவங்களோட கூட்டாளிமார்கள் யாருன்னு பாக்கிறது ஆக முக்கியம். நபி அவர்களுடைய ஹதீஸ், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதனை நீங்க அவரை இனம் காணணும், அவருடைய நண்பனுடைய மார்க்கத்தை பாருங்க. உங்களோட மகன் நல்லவனாந்து பார்க்கறது அவனுடைய கூட்டாளிய பாருங்க. உங்களோட மகள் நல்லவனாந்து பார்க்கறது அவனுடைய நந்திய பாருங்க. நந்தி கெட்டவளா இருந்தா இவ கெட்டவனாக மாறிடுவா. அந்த அவன் கெட்டவனாக இருந்தா மகனும் கெட்டவனாக மாறிடுவான். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால மகன் மகள் இந்த ரெண்டு பேருடைய நண்பர்கள் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, கூட்டாளிமார்கள் யாரு, எந்த அளவு நாங்க இவங்க அவங்களோட வீட்டுக்கு போறது, அவங்க இவங்களோட வீட்டுக்கு வாரது, இவங்க அங்க போயிட்டு தங்குறது, அவங்க இங்க வந்து தங்குறது, இது எல்லாம் இல்ல. படிப்புண்ட படிப்போட வாராங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வாராங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க, வீட்டுல ஏதாவது கொடுக்கறீங்க, ஓகே. ஆனா மணிக்கணக்கில் வீட்டுல வந்து தங்குறாங்க, அல்லது அங்க போயிட்டு இருக்கிறாங்கண்டா, நீங்க பார்க்கணும் அங்க என்னமோ ஒரு இடத்துல என்னமோ வந்து நடந்து கொண்டு இருக்குது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் எதை சொல்லி கொண்டு வாரேன்டா, நுன் முஸ்லிம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த உலகம் தான் சொர்க்கம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், என்ன என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து நுன் முஸ்லிம் கேர்ள்ஸ் பாய்ஸ் என்னத்தை பேசுவாங்க, நேத்ராவும் அவங்க என்னத்தை பார்த்தாங்க, நேத்ராவும் எந்த காட்சியை பார்த்தாங்க, யாரோட பழகினாங்க, எந்தெந்த கிளப்புகளை போனாங்க, என்னென்ன அவர்கள் செய்த செயல்கள் நூற்றுக்கு 90 வீதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அவங்களுக்கு அதனுடைய பாரசூரம் விளங்காது, அவங்களுக்கு அதனுடைய பாவம் புண்ணியம் விளங்காது, அவர்களுக்கு அதனுடைய நல்லதுகள் கெட்டதுகள் விளங்காது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்க நம்முடைய மகள்மார்களாக இருக்கலாம், மகன்மார்களாக இருக்கலாம், அவர்களுடைய நண்பிகள் யாரு, அவர்களுடைய நண்பர்கள் யாரு. இந்த சமீப காலத்தில் ஏற்பட்ட ரொம்ப கஷ்டமான ஒன்று தான், சில ஆண்கள் தூளுக்கு பரவிக்கிறாங்க. மதுவை விட பயங்கரமான ஒன்று, இன்றைக்கு எவ்வளவு கண்ணியமான பெற்றோர்கள் அழுத வண்ணம் அந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க, இந்த மகன் எப்படி இந்த தூளுக்கு பழகிட்டான்னு சொல்லி. அதே மாதிரி சில பெண்மணிகளும் சில விஷயங்களுக்கு பழகிக்கிறாங்க, அந்த பதக்கத்தை அவர்களால் எந்த காரணத்தை கொண்டும் விடவே முடியாத அளவுக்கு பயங்கரமான சில பாவங்களுக்கு பழகிக்கிறாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்க இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுல ஆக முக்கியம் ஒன்று தான், இப்ப சில ஸ்கூலால ட்ரிப் கூட்டி கொண்டு போறது, ஆண்களும் போறது பெண்களும் போறது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்கள் பெண்கள் கலப்படமே கூடாது, கலப்படத்துக்கே இஸ்லாத்துல அனுமதி இல்லை. ஆனா என்ன செய்யறது, மாஸ்டர்மார் போவாங்க, மஷால்லா சில நல்ல பக்குவமான பேணுதலான மாஸ்டர்மார் ஆசிரியர்களும் இருப்பாங்க, நான் இல்லான்னு சொல்லல. ஆனா அநேகமா என்ன நடக்கிறது என்று சொன்னா, இந்த காலத்தில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் 100க்கு 100 பாப்பாவுக்கு மாதிரி ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டவங்க இல்ல. சில பேர் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை அவங்களோட பேச்சுகளை மீறி போவாங்க. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ட்ரிப் நான் என்ன நினைக்கிறது, நஞ்சு மாதிரி இந்த காலத்தில். நீங்க 17-18 வருஷம் உங்களோட மகளை பக்குவமா வளர்த்திப்பீங்க, ஒரு 3 எங்கேயாவது ட்ரிப் அனுப்புறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த 3 அவள் சீரழிந்து வருவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது, சான்சஸ் இருக்கு. நாங்க யோசிக்கணும், இவங்க போறது யாரு,
நூறு இருநூறு புள்ள அவங்க போறாங்க, ஒரு அஞ்சு பேர் போய் அந்த இருநூறு பேர் எப்படியாவது பாதுகாக்கலுமா, அவர்களுக்கு பின்னால செஞ்சு கொண்டே கேளுமா, அவங்க எங்க போறாங்க, ராபத்து எங்க தங்குறாங்க, யார் யார் எந்த நேரத்தில் படுக்கிறாங்க, எந்த நேரத்தில் எழும்புறாங்க, யார் யாரோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு போறவங்களும் எல்லாத்தையும் பார்க்கலுமா. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, எங்கேயாவது கூலான இடம் எங்கேயாவது போகணும்டா, பேரண்ட்ஸ் மஷா அல்லா நீங்க உம்மா வாப்பா இருக்கிறீங்க, உங்களோட குழந்தைகளை மகன்மார்களை மகள்மார்களை உங்களோட கட்டுப்பாடு உங்களோட பேணிதல் ஷரியா மார்க்கம் ஒரு தொழுக கூட கல்லாவாகாத அடிப்படையில அங்க ஹராம் நடக்காத விதத்துல மதுபானங்கள் சில மாணவர்கள் போறாங்க, அவங்க அங்க சிகரெட் குடிக்கிறாங்க, அவங்க மதுக்களை பாவிக்கிறாங்க, இன்னும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ட்ரிப்ல போயிட்டு அவங்க பழகி கொண்டு வராங்க. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால இந்த விடயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த எங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு செல்வம், சிலவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைக்கும் சிலவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கும், அந்த ஆம்பளை புள்ள கெட்டுட்டா அந்த பொம்பளை புள்ள கெட்டுட்டா, அதற்கு பின்னால் அந்த தம்பதியினர்கள் நினைப்பாங்க இதுக்கு பின்னால் உலகத்துல வாழ்றதுலே அர்த்தம் இல்ல, ஏன் நாரியாச்சு பேர நாரியாச்சு மகல்லாவுல வாழேலா ஊர்ல வாழேலா, சொந்த வீடு இருந்தும் சொந்த காணி பூமி இருந்து வித்துட்டு போறது, எங்கேயாவது தெரியாத ஒரு ஊருக்கு போறது, அங்க போயிட்டு கூலிக்கு வீடு எடுத்து கொண்டிருக்கிறது, ஏன் ஊர்ல வாழேலா, மகனின் மூலமாக மகளின் மூலமாக அவமானம், மகளின் மூலமாக கேவலம். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னா, குழந்தைகள் எங்களுக்கு ஒரு அமானிதம், நாங்கள் அவங்களுடைய சாப்பாட்டை கொடுத்துட்டு அவங்கள படிச்ச கொடுத்துட்டு அவங்களுக்கு தகுந்திரத்தில் திருமணத்தை முடிச்சு கொடுத்ததோட எங்களோட வேலை முடிஞ்சிருச்சின்னு இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஆக முக்கியமான கடமை. அதே மாதிரி வயதுக்கு வந்தவுடன் அந்த குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுப்பதும் அது மிக மிக முக்கியமான ஒன்று. சில இடங்களில் பெண்களுடைய விடயத்தில் அக்கறை காட்டுவாங்க, ஆனால் அந்த அக்கறை ஆண்களுடைய விடயத்தில் காக்கறல்ல காட்டறல்ல, பெண்கள் அவங்க குமரு ஆனால் ஆண்கள் அவனும் குமரன் தான். பெண்ணுக்கு எப்படி வயது வரும்பொழுது திருமணம் முடிச்சு வைக்கணுமோ அதே மாதிரி எங்க மகன்மார்களுக்கு வயதுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு திருமணம் நாங்க முடிச்சு வைக்கணும் என்ற சில தாய்மார்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, சில தாய்மார்கள் அவர்கள் சுயநலவாதிகள், மகன் இப்ப நல்லா சம்பாதிக்கிறான் இந்த நேரத்தில் முடிச்சு வச்சோமாண்டா இப்ப எங்களை கவனிக்க மாட்டாரு எங்களுக்கு தரமாட்டாரு, பொண்டாட்டியோட சேர்ந்துருவாரு மாமி வீட்டோட சேர்ந்துருவாரு. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இல்ல அவர் நல்ல ஒரு வந்துட்டாரு, திருமணத்திற்குரிய தகம வந்துருச்சு, செலவழிக்கிற தகம வந்துருச்சு, குடும்பம் நடத்தக்கூடிய தகம வந்துருச்சு, இப்படி வீட்டிலுள்ள மகளை நாங்க அதுக்கு அக்கறை காட்டுறோம் அவங்களுக்கு மாப்பிள பாக்குறோமோ, அதே மாதிரி மகனுடைய விஷயத்திலையும் நாங்க பின் பார்த்து அவருடைய வயது வந்த உடனே 20-21 வயது வந்துருச்சு அவருக்கும் நாங்க திருமணத்தை முடிச்சு ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும் பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால நாங்க சொன்ன இந்த எல்லா விடயமும் எங்கள்கிட்ட வரணும்டா, முதல்ல தாயும் தந்தையும் மாறணும், கணவனும் மனைவியும் மாறணும். நாங்க எல்லாரும் நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, ஆசையோட வந்திருக்கிறீங்க, ஆர்வத்தோட வந்திருக்கிறீங்க, உங்களை எத்தனையோ வேலை வெட்டிகளை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, ஏன் தீனுடைய ஈரப்பசை இருக்க போய் இஸ்லாத்தை விளங்கணும் ஷரியாத்தை விளங்கணும் மார்க்கத்தை விளங்கணும், பேருக்காக வேண்டி வரல புகழுக்காக வேண்டி வரல, இந்த ஹதீஸ் மஜ்லிஸ் சும்மா பேரு, இங்க நடந்த பயான்ல 500 பேர் சேர்ந்தாங்க 600 பேர் சேர்ந்தாங்க 700 பேர் சேர்ந்தாங்கன்னு பெருமை பேசுறதுக்கல்ல இந்த பயான். நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் தாய்மார்களாக இருக்கலாம், எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள முன்ன பின்ன உள்ள சில தவறுகள் சில குற்றங்கள் சில பலகீனங்களை இல்லாமலாக்கி நாங்கள் நல்லவர்களாக வாழணும், 100% உண்மையான இஸ்லாமிய பெண்களாக வாழணும், அல்லாஹ் எங்களை கொண்டு திருப்திப்படணும். ஊர் உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் வாழ்றல்ல, இந்த ஊர் மக்களை திருப்திப்படுத்தேலாம், இன்றைக்கு போற்றுவாங்க நாளைக்கு தூற்றுவாங்க, இன்றைக்கு புகழுவாங்க நாளைக்கு இகழுவாங்க, இவர்களுடைய புகழோ இகழோ இவர்களுடைய போற்றுதலோ தூற்றுதலோ தேவையில்லை. என்னுடைய ரப்பு என்ன புரிந்து கொள்ளணும், என்னுடைய அல்லாஹ் என்ன புரிந்து கொள்ளணும், அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், நான் அல்லாஹுக்கு முன்னால நல்லவனாக இருக்கணும். உலகத்தில் உள்ள 1000 மக்களை ஏமாத்திரேனும் ஆனா எங்களை படைச்ச ரப்புக்கு முன்னால எனக்கு விளங்கும், என்னுடைய தரம் என்ன, நான் உண்மையானவனா நான் ஒரிஜினலா அல்லது நான் நடிக்கிறேனா என்னன்றது எனக்கு தான் தெரியும் ரப்புக்கு முன்னால. நாங்க ஒவ்வொருவரும் என்னுடைய ரப்புக்கு முன்னால நான் நீதியா நேர்மையா உண்மையானவர்களா நிக்கிறதுக்குரிய ஒரு தைரியம் வந்துருச்சு, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். மேலான தாய்மார்களே சகோதரிகளே, மாஷா
அழகா அல்லாஹ் வந்திருக்கிறீங்க, உங்களோட வருகையை அல்லாஹ் கபூல் செய்யணும், உங்களோட வருகைகளை அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், உங்களுக்கு இதற்குரிய பூர்த்தியான கூலிகள் அல்லாஹ் தரணும். அதோட நாங்க என்ன செய்யறது, எங்களோட வீட்டு இஸ்லாமிய சூழல், தீனுடைய சூழல், அங்க குரான் உதிர சத்தம், ஹரமான பார்வைகள் பார்க்கப்படுறல்ல, ஹரமான கேள்விகள் கேட்கப்படுறல்ல, அதே மாதிரி எங்களுடைய ஆடைகள், ஆக முக்கியமா நாங்க எங்களுடைய ஆடைகள் இஸ்லாமிய முறைப்படி என்ன எந்த ஒரு ஆணும் காணக்கூடாது, நான் எந்த ஒரு மகரம் இல்லாத ஆண பார்க்க கூடாது, எங்களை பூர்த்தியான முறைப்படி அந்த பர்தாவுடைய அமைப்புடன் நாங்க வாழணும். மேற்கத்திய நாடுகள்ல கூட எங்கட நாட்டுல நல்ல சூழல், மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால நாங்க பிரான்ஸ்ல பெரிஸ்ல இருந்தோம். அப்ப எங்கட ஒரு ஸ்ரீலங்கா சகோதரரோட ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தோம், ஃபுல்லா ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், பெரிஸ்ல ஃபேஸ் கவர் பண்ண தடை செஞ்சிருக்கிறாங்க தானே? ஓ ஹசரத், தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த ரோட்ல எல்லாம் அல்ஜீரியன் தான், இந்த ரோட்ல எல்லாம் அல்ஜீரியன் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க, இவங்க இந்த ரோட்ல ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு தான் போறாங்க. இப்ப கூட பிரான்ஸ்ல தடை செஞ்சாங்க, ஆனா இப்ப சமீபத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டும் காணாமலும் இருக்கிறாங்க. அந்த நாகரிகத்துடைய உச்சகட்டத்தில் உள்ள நாடு. அங்க போன ஒரு சகோதரர் சொன்னாரு, ஒரு ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணின பெண்மணி பெரிஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல சப்வே ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறார், அவருக்கு பக்கம் இன்னும் ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் அரைக்குறைய ஆடை அணிந்த பெண்மணி வந்து உட்கார்ந்து கொண்டார். கொஞ்ச நேரம் ட்ரெயின் போய் கொண்டிருக்குது, ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப அரைக்குறைய ஆடை அணிந்த பெண்மணி இந்த புல் ஃபேஸ் கவர் பண்ணின பெண்ணை பார்த்து, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் உங்களை மூடி மறைச்சு கொண்டு இப்படி உங்களை மூடிக்கொண்டு போகணுமா? பிரான்ஸ் பெரிசுடைய நாகரிகம், முழு உலகமும் பிரான்ஸுக்கு வராங்க. அந்த பிரெஞ்சு நாகரிகத்தை பார்க்க இந்த நாட்டுல வாழ்றாண்டா என்ன மாதிரி பாருங்க, இப்படித்தான் பிரீதமா சுதந்திரமா வாழணும். அவ ஒரு அல்ஜீரிய பெண்மணி, அவ சொன்ன இந்த ஃபேஸ் கவர் பண்ணின பெண்ணை பார்த்து, உங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி இப்படி ஃபுல்லா மூட்டி மறைச்சு கொண்டு தான் இருக்கணும்டா, நீங்க உங்க நாட்டுக்கு பேசுறீங்க, இந்த நாட்டுல வாழ்றாண்டா இந்த நாட்டுடைய கல்ச்சருடைய அடிப்படையில தான் வாழணும் சொன்ன நேரத்துல அந்த பெண்மணி தன்னுடைய முகத்தை ஃபேஸ் கவர் துண்ட உயர்த்தி, பாரு நான் ஒரிஜினல் பிரெஞ்சு காரி, இந்த நாட்டை பிறப்பிடமாக கொண்டவள், இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இந்த நாட்டில் தான் நான் வாழுவேன், இந்த நாட்டில் நான் இப்படித்தான் வாழுவேன், உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்ச மாதிரி பை சான்ஸ் எனக்கு கிடைக்கல, நான் இஸ்லாத்தை ரிசெக் பண்ணினேன், எத்தனையோ சேர்ச்சுகளுக்கு போனேன், எத்தனையோ லைப்ரரிகளுக்கு போனேன், நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று விளங்கினதுக்கு பின்னால தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய தேவாண்ட உங்களோட நாட்டில் பேசி நீங்கிறீங்க, இது என்னுடைய நாடு, இந்த நாட்டில் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு பெண்மணி இவ்வளவு துணிச்சலா பேசுறாண்டா. தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க பரம்பரை முஸ்லீம், எங்கட வாப்பா முஸ்லீம், எங்கட அப்பா முஸ்லீம், எங்கட ஊர்ல இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்ற பகுதி, நாங்கே வைக்கப்படணும், நாங்கே கூச்சப்படணும், யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய இஸ்லாமிய கலாச்சாரம், என்னுடைய இஸ்லாமிய சின்னம், நம்முடைய இஸ்லாமிய அடையாளங்கள், அதுல எந்த குறைவும் நாங்க செய்ய மாட்டோம் என்று நாங்க உறுதியாக இருக்கிறது. வீட்டில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது, நல்ல முறைப்படி நல்ல பார்வைகள், நல்ல கேள்விகள், நல்ல செயல்கள், காலையில நேரகாலத்தோடு எழும்பி நாங்க தொழுகிறது, அதை பார்த்து எங்கட மகள் தொழுவா, அதை பார்த்து எங்கட மகன் தொழுவாரு, அதை பார்த்து எங்கட கணவன் தொழுவாரு, நல்ல விஷயங்களை படிக்கிறது, குரான் ஓதுறது, ஜிக்ர்களை செய்யறது, தாலீம் கிதாபுகளை வாசிக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த அடிப்படையில நாங்க உலகத்துல வாழ்ந்தோம், எங்களுக்கு பெரிய ஆஹிராவுடைய சொர்க்கம் இருக்குது, உலகத்துடைய வாழ்க்கையோட எங்களை முற்றுப்புள்ளி இல்ல, ஆஹிராவுல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அது தான் எங்களோட வாழ்க்கை. அங்க நம்முடைய வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமாக அமையணும்டா. இந்த உலகத்துடைய ஒரு 50-60-70 வருஷ வாழ்க்கைய கட்டுப்பாட்டுடன் பேணுதலுடன் ஷரியாவுல சொல்லப்பட்ட முறைப்படி நாங்க வாழ்ந்தோம், எங்களோட ஆஹிராவுடைய வாழ்க்கைய அல்லாஹ் இன்பகரமா சந்தோஷமாக ஆக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்ற குறைகளை பொறுத்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக,
நம்முடைய மணி மக்களுடைய பாவங்களுடைய மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாவங்களுடைய மன்னிப்பாயாக, இங்கே வந்திருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களை கபூல் செய்வாயாக, நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வாயாக. இஸ்லாத்த தீன விலங்கோடும் என்று வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அதனுடைய அடிப்படையில் செயல்பட நீ தௌஃபீக் செய்வாயாக. நூற்றுக்கு நூறு உன்னுடைய கட்டளைகளை, உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடப்பதற்கு நீ நம் அனைவர்களுக்கும் ஆசை ஆர்வத்தை தந்திருவாயாக. நோயாளிகளுக்கு பூர்த்தியான சுகத்தை கொடுப்பாயாக. வழக்குகள் வம்புகள் கஷ்டங்களில் மாற்றிருக்கக்கூடியவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا الله. For more lectures, visit slhub.com.